கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லுவோம். யாக்கோபு எழுதின நிருபம் 5:16. யாக்கோபு 5:11.
இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே.
இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராரே. Behold, we count them happy which endure. Ye have heard of the patience of Job and have seen the end of the Lord, that the Lord is very pitiful and of tender mercy. இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு, சஃபரிங் அண்ட் ஃபுல் ரெஸ்டோரேஷன் இன் ஜோப்ஸ் லைஃப். துன்பப்படுதலும் எல்லாவற்றையும் திரும்ப பெறுதலும். யோபின் வாழ்க்கையில் அவனுடைய துன்பங்களும் அவனுக்கு நேரிட்ட துன்பங்களும் அவன் எல்லாவற்றையும் திருப்பி பெறுதலையும் அந்த தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்குறேன். தமிழில் சரியாக அது சொல்ல முடியல. Suffering and full restoration in Job's life. யோபின் வாழ்க்கையிலே நேரிட்ட துன்பங்களும் அவன் எல்லாவற்றையும் திரும்ப பெறுதலும். யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் உருக்கம் மிகுந்த இரக்கம் உள்ளவர் என்று யோபு குறித்து யாக்கோபு சொல்லுகிறார். யோபு எவ்வளோ துன்பப்பட்டான் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அநேக பிரசங்கங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுகிறேன். யோபினுடைய துன்பங்களுக்கு முடிவு வந்தது. அதே போல் நம்முடைய துன்பங்களுக்கும் நம்முடைய உபத்திரங்களுக்கும் நம்முடைய போராட்டங்களுக்கும் கர்த்தர் முடிவை ஏற்படுத்துவார். ஆமீன். எங்கள் பரலோகத்தில் இல்லை, இங்கேயே ஏற்படுத்துவார். அல்லேலூயா. யோபுக்கு பரலோகத்தில் இல்லை, இங்கேயே ஏற்படுத்தினார். அங்கே வந்தால் டோட்டல் டெலிவரன்ஸ். ஆனால் இங்கேயும் ஆண்டவர் துன்பத்துக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துகிறார், போராட்டங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துகிறார், பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துகிறார். அதுதான் நான் இன்னைக்கு கொடுக்க போகிற தலைப்பு. அப்படி அவன் வந்து அவனுடைய துன்பங்களுக்கும் அவனுடைய போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு எப்பொழுது வந்தது என்றால், அவன் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வரும் பொழுது தான் வந்தது. ஜஸ்ட் பிஃபோர் ஹி என்டர்ட் இன் டு ஃபுல் ரெஸ்டோரேஷன், ஹி வாஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். Job was in the presence of God. யோபு தேவனுடைய பிரசன்னத்தில் வரும் பொழுது தான் அவனுக்கு ஃபுல் ரெஸ்டோரேஷன் வந்தது. இழந்து போன எல்லாவற்றையும் அவன் முழுவதுமாக பெற்றுக்கொண்டான், அதை இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டான். எப்பொழுது என்றால் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வரும் பொழுது. அவன் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வரவில்லை என்றால் அவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் யோபை ஆசீர்வதித்தார், இரட்டத்தினை ஆசீர்வதித்தார், அதான் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கும் எல்லாமே இரட்டிப்பாக கிடைக்கும்னு ஒரு பாசை சொல்லலாம், நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லலாம். அதெல்லாம் ரொம்ப ஈஸி நம்ம சொல்கிறது, அது ஆறுதலான வார்த்தையை சொல்லுகிறோம், அப்படி தான் நம்ம சொல்ல வேண்டும். அப்படி சொல்வது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனாலும் அவனுக்கு எப்பொழுது அந்த ஆசீர்வாதம் வந்தது, அவனுக்கு எப்பொழுது அந்த ஃபுல் ரெஸ்டோரேஷன் வந்தது, இழந்து போன எல்லாவற்றையும் அவன் முழுவதுமாக பெற்றுக்கொண்டான். ஃபுல் ரெஸ்டோரேஷன் இந்த உலகத்தில், அந்த உலகத்தில் இல்லை, இந்த உலகத்திலே அவனுக்கு கிடைத்தது. எப்பொழுது என்றால் அவன் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வரும்பொழுது. யோபு எழுதின புஸ்தகத்திலே 42 அதிகாரங்களை நம்ம காண்கிறோம். இல்லை, 1:2 அவனுடைய சஃபரிங்கை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதன் பின்பு மூன்றாம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அவனுடைய நண்பர்கள் எலிபாஸ் பில்தாத் சோபார் என்ற நண்பர்கள் வந்து அவனோடு கூட பேசுகிற காரியங்கள் ஒரு ரவுண்ட் பேசுகிறாங்க, ரெண்டாவது ரவுண்ட் பேசுகிறாங்க, மூணாவது ரவுண்டு பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தராக பேசும் பொழுது அவங்களுக்கு வந்து யோபு ஆன்சர் கொடுக்குறான். இப்படி அவர்கள் வந்து திருப்பி திருப்பி அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த கான்வர்சேஷனை தான் நான் வாசிக்க முடியும். அவன் விண்வு 38 அதிகாரம் வரும் பொழுது கத்தர் இறங்கி வருகிறார். அப்பொழுது யோபு காட்ஸ் ப்ரெசன்ஸுக்குள்ளே போகிறான். காட்ஸ் ப்ரெசன்ஸுக்குள்ளே போகும் பொழுது அவனுக்கு ஃபுல் ரெஸ்டரேஷன் வந்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் ஏற்படலாம், போராட்டங்கள் ஏற்படலாம், வியாதிகள் வரலாம், நம்ம அதோடு கூட போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதோ நம்முடைய நண்பர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்முடைய குடும்பத்தார் பல காரியங்களை குறித்து நமக்கு சொல்லலாம். ஒரு கான்வர்சேஷன் ஏற்படும். 3 ரவுண்டு டேபிள் அங்கே என்ன சொல்லணும், கான்வர்சேஷன் வருகிறது. 3 சுற்று பேசி வார்த்தைகளை செய்கிறார்கள். ஒவ்வொருத்தராக சொல்லவும், யோபு ஆன்சர் கொடுக்கவும். இப்படியாக நம்ம அந்த யோபின் புஸ்தகத்தை வாசிக்கணும். 42 அதிகாரத்தையும் வாசித்து பாருங்க. அதன் பின்பு எலிகு என்கிறவன் வருகிறான். அந்த எலிகு கூட யோபை தான் குறை சொல்லுகிறான். எல்லாருமே யோபை குறை சொல்லுகிறார்கள். யூ ஆர் எ சீக்ரெட் சின்னர், நீ ஒரு ரகசியமான பாவியாக இருக்கிறாய், அதனால்தான் உனக்கு இவ்விதமான காரியங்கள்லாம் நிகழ்கிறது என்று அவனுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அதன் பின்பு கடைசியாக கத்தர் இறங்கி வருகிறார். 38:1-2 வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற.
கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபோடு கூட பேசுகிறார். Then the Lord answered Job out of the whirlwind. கத்தர் அங்கே பெருங்காற்றிலிருந்து யோபோடு கூட பேசுகிறார். இப்பொழுது கத்தருடைய பிரசன்ன அங்கே வருகிறது. அப்பொழுது யோபு என்ன சொல்லுகிறான், இதுவரைக்கு காதினால உம்மை கேட்டேன், இப்பொழுது உம்முடைய என்னுடைய கண்ணினாலே உம்மை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறான். 5 வசனத்தை வாசிக்கலாம்.
என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது.
பாருங்க, என் காதினாலே இவ்வளவு நாள் கேள்விப்பட்டேன், கர்த்தர் எப்படியாப்பட்டவர் என்பதை கேள்விப்பட்டேன், இப்பொழுது என்னுடைய கண் உம்மை காண்கிறது. கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபோடு பேசுகிறார். 38, 39, 40, 41, 42 இந்த அதிகாரங்களெல்லாம் கர்த்தர் யோபோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் அதிக நேரம் யோபோடு பேசுகிறார். இயற்கை எல்லாத்தையும் சிருஷ்டிப்பிலே தேவன் இருக்கிறார் என்பதை குறித்து எல்லாத்தையும் பேசிக்கொண்டு போகும் பொழுது யோபு இப்பொழுது அங்கே பிரதியுத்தரன் சொல்லுகிறான், என்னுடைய காதினாலே உமை குறித்து நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுது என்னுடைய கண்ணினாலே உமை காண்கிறேன். ஆமீன். அதனால் இந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், யோபு தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வந்துவிட்டான். அதனால் அவன் எல்லாவற்றையும் பெறுவதற்கு முன்னதாக 10 வசனத்திலே கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கொடுத்தார். அவனுடைய சிறை இருப்பை மாற்றினார். அவனுடைய வியாதி அவனை விட்டு போனது. அவன் இழந்து போன எல்லாமே அவனுக்கு இரட்டிப்பாக வந்தது. அவனுக்கு மறுபடியும் 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அந்த பிள்ளை அந்த பெண் பிள்ளைகள் ரொம்ப அழகாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதன் பின்பு அவன் ஒரு 100-110 வருஷங்கள் உயிரோடு இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு ஆயுஷ்னாலே ஆண்டவர் கூட்டி கொடுத்து அவனுடைய லைஃப் வந்து ஹாப்பி என்டிங்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல் ஒரு கிறிஸ்தவனுடைய லைஃப் வந்து ஹாப்பி என்டிங்காக இருக்க வேண்டும். ஒரு கதை புஸ்தகத்தை படித்தா அந்த கதை புஸ்தகம் முடிவில் வந்து அது சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். மேரி அண்ட் ஜான் லிவ்டு ஹாப்பிலி அப்படின்னு எழுங்க முடிய வேண்டும். சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்று அது அப்படி முடியும். சில ஸ்டோரியை வாசித்தா அது சோகமாக முடிவடையும். ஆனால் யோபின் புஸ்தகத்தில் முதல்ல அவனுடைய துன்பங்களை வாசிக்கிறோம், அவனுடைய முடிவு வந்து சந்தோஷமாக இருக்கு. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையும் அவ்விதமாக தான் இருக்கும். நம்முடைய முடிவு சந்தோஷமாக இருக்கும். எங்கே? பரலோகத்தில் இல்லை, இங்கேயே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமீன். நம்ம எல்லாம் பரலோகத்தில் கிடைக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது உண்மைத்தான். ஆனால் இங்கேயும் ஆண்டவர் தர முடியும் என்று விசுவாசிப்போம். அதுக்காக தான் நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்திருக்கோம். என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்க வேண்டும். அது தோல்வியாக முடியக்கூடாது. முடிவு வந்து ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இல்லை பைபிள் ஆதியாமத்துலேருந்து ஆரம்பித்து வெளிப்படுத்தலில் முடிவடைகிறது. இல்லை ஆதியாமத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? அங்கே யாதாம் ஏவாள் விழுந்து போனதை நம்ம வாசிக்கிறோம். பின்பு நம்ம வாசித்து கொண்டே போகும்பொழுது கடைசியில் வந்து ஹாப்பி என்டிங்காக தான் இருக்கிறது. நியூ ஹெவன், நியூ எர்த், நியூ ஜெருசலேம், ஹல்லேலூயா. அது முடிவு வந்து ஆசீர்வாதமாகத்தான் இருக்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் அவிதமாக இருக்க வேண்டும். நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கை அவிதமாக இருக்கும்.
ஆமென்.
பிரசங்கத்தை தொடர்ந்து கேளுங்க. ஜஸ்ட் பிஃபோர் ஹி என்டர்ட் இன் டு ஃபுல் ரெஸ்டோரேஷன், அவன் எல்லாவற்றையும் திரும்ப பெறுவதற்கு முன்னதாக, ஹி வாஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், அவன் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வந்தான். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக அவன் வரவில்லை என்றால் அவன் எல்லாத்தையும் திரும்ப பெற முடியாது. அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம். நம்ம இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம்.
ஆமென்.
நம்ம இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். எங்கே இரண்டு மூன்று பேர் நாமத்தினாலே கூடியிருக்காலும் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களுடனே அவர் வாசமாக இருப்பார். அவரும் அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாக இருப்பார். அவருடைய கண்ணீராவை துடைப்பார். இனி மரணமில்லை, துக்கமில்லை, வருத்தமில்லை, அலறுதல் இல்லை. முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் வரும்பொழுது கர்த்தர் நம்முடைய கண்ணீராவை துடைக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ப்ராப்ளம்ஸில் எல்லாத்தையுமே சரி பண்ணுகிறார். இதுதான் நம்முடைய ஃபெய்த். அதனால் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வரவில்லை என்றால் அவன் அவ்விதமான ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அதை நம்ம அநேகரத்தை கவனிப்பதில்லை. நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வர வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது, நம்ம ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நீங்கள் உங்கள் வீட்டில் வர்றீங்க. இப்பொழுது நம்ம இங்கே கூடி வரும் பொழுது, இங்கே பாடல் பாடி நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுது, இங்கே வார்த்தையானது போதிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வருகிறீர்கள். இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஃபுல் ரெஸ்டரேஷன் கொடுக்க வேண்டியனர்.
ஆமீன்.
நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுக்க வேண்டிய நேரம்.
ஆமீன்.
இல்லை யோபுனுடைய வாழ்க்கையிலே முதலாவது அவன் தரிசனத்தை காண்கிறான். அவன் வந்து இந்த தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வருவதற்கு முன்னதாக அவனுக்கு இன்ஸ்பிரேஷன் வருகிறது. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தரிசனத்தை காண்கிறான். அந்த தரிசனத்தை 19வது அதிகாரத்திலே காண்கிறான். ரொம்ப தெரிந்த வசனம், முக்கியமான வசனம், மனப்பாடம் செய்ய வேண்டிய வசனம். யோபு 19:25-27 வரைக்கும் வாசிக்கலாம்.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையாளின் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார். இந்த தோல் முதலானவை அழுந்து போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். யாரோ சொன்னாங்க, யாரோ பார்த்தாங்கன்னு இல்லை, அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளந்தெரிங்களிலே சோர்ந்து போயிருக்கிறேன். ஆமென். இது வந்து விஷன் ஆஃப் ரெசரக்ஷன். இது 7 seal விஷன், 7வது முத்திரையின் தரிசனம். இது வந்து வெளி உயிர்த்தெழுதலை குறித்த விஷன். 19வது அதிகாரத்தில் விஷனை காண்கிறான். 38வது அதிகாரத்தில் அவரையே நேராக பார்க்கிறான். முதல்ல விஷன், பின்பு அவன் காட்ஸ் பிரசன்ஸுக்குள்ளே வரும் பொழுது ரெஸ்டரேஷன், அவனுக்கு எல்லாமே திருப்ப கிடைக்கும். His suffering were ended. அவனுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்தது. அவனுடைய போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்தது. எப்பொழுது? இந்த உலகத்தில், அந்த ராஜ்யத்தில் இல்லை, இந்த உலகத்திலேயே. இப்பொழுது அந்த உலகத்தை குறித்து தானே விஷனை காண்கிறான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யார் மீட்பர்? யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்ம ஒன் காடை பிலீவ் பண்ணுகிறோம். தேர் இஸ் ஒன்லி ஒன் காட். ஈஸ் இன் த்ரீ ஆஃபீஸஸ். அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்கள் மனசில் பதியணும். வி பிலீவ் இன் ஒன் காட். ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்றால், த்ரீ ஆஃபீஸஸாக இருக்கிறார். பிதா, குமாரன், பசுத்தாவி என்ற மூன்று ஸ்தானங்களில் இருக்கிறார். ஸ்தாபனங்கள் என்ன நம்புகிறது? ஒன் காட் இன் த்ரீ பர்சன் நம்புகிறது. தேவன் ஒருவர் தான் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர் மூன்று நபர்களாக இருக்கிறார்கள். ஒன்லி டிஃப்ரென்ஸ் அதுதான். இந்த இதில் வந்து ஸ்தாபனத்துக்காரங்க எல்லாரும் அடிபட்டு போகிறாங்க. இது ஒரு பிசாசின் உபதேசம். டிர்னிட்டி என்பது எல்லா பெந்தேகோஸ்தல், எல்லா ப்ரோட்டஸ்டன்ட், ரோமன் கத்தோலிக்கு, எல்லா கிறிஸ்தவனிட்டி, உலகத்தில் இருக்க எல்லா கிறிஸ்தவர்களும் டிர்னிட்டியை பிலீவ் பண்ணுங்க. டிர்னிட்டி என்ற வேர்டு பைபிளில் கிடையாது. அது ஒரு தியாலஜிக்கல் வேர்டு. அதனால் டிர்னிட்டி என்பது ஒரு தியாலஜிக்கல் டாக்டின். அது கிபி 327 கத்தோலிக்க மார்க்கத்தின் மூலமாக வந்த அந்த உபதேசமானது உலகமெங்கிலும் அதை பரவிவிட்டது. ஜனங்கள் அதில் வெறி கொண்டிருக்கிறார்கள். நம்ம கத்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தை சொன்னோன்னா உடனே நம்மளை விட்டு விலகிடுவாங்க. நம்மகிட்ட திருப்பி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாஸ்டர் சொல்லியிருப்பார், அது வந்து ராங் டாக்டின்னு சொல்லியிருப்பார். இவங்க இந்து மார்க்கத்துலேருந்து கிறிஸ்டியானிட்டிக்கு வர்றதை விட இவங்க இந்துவிலே இருக்கலாம். இந்துவிலே அவங்க இருந்தாங்கன்னா ஒரு மடங்கு நரகத்துக்கு போவாங்க, நரகாக்கினைக்கு பாத்துருவாங்க. இது இப்படி வந்து இந்துலேருந்து கிறிஸ்டின் ஆகி டிர்னிட்டியை பிழையும் போது ரெண்டு மடங்கு அவள் நரகத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லாருமே, எல்லா கிறிஸ்தவங்களையும், நீங்கள் போகிற வழியில் பார்க்குற எல்லா கிறிஸ்தவங்களையும், உங்கள் வாழ்க்கையில் பார்க்கல அனுதினமும் பார்க்குற எல்லா கிறிஸ்தவர்களும் ரெண்டு மடங்கு நரகத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்கள். இயேசுக்கு சவிதமாய் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை ஒருவன் உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் மலையும் தாண்டி போகிறீங்க. ஆனால் உங்கள் மார்க்கத்தான் ஆன பின்பு அவனை உங்களிலும் இரட்டிப்பாக நரகத்தின் மகனாக மாற்றுகிறீர்கள். மத்தேயு 23 இயேசுக்கு சொல்லியிருக்கிறார். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஆதாரம் இல்லாமல் நான் எதையும் சொல்வது இல்லை. அந்த பைபிளில் அவங்கள குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அவங்க ஆத்மா ஆதாயம் பண்ணுறாங்க, சுவிசேஷ ஊழியம் செய்கிறாங்க, மிஷினரி ஊழியம் செய்கிறாங்க, எங்கெல்லாமோ அலைகிறாங்க, எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள என்ன பைபிளில் என்ன சொல்லா, உங்களிலும் இரட்டிப்பாக நரகத்தின் மகன். நீங்களும் நரகத்துக்கு தான் போக போகிறீங்க, அந்த பாஸ்டர்களும் நரகத்துக்கு தான் போக போகிறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க இரட்டிப்பாக நரகத்தின் மகனாக மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னது தான் நான் சொல்கிறேன். அதான் பைபிளில் அவிதமாக எழுதியிருக்குது. நம்ம வந்து ஒன் காடை பிலீவ் பண்ணுவோம். இசபேலே கேள், உன் தேவனாய கத்தர் ஒருவரே கத்தர். இதை விட பிரதானகரமான கற்பனை எதுவும் கிடையாது. கற்பனைகளிலெல்லாம் மகா பிரதான கற்பனை, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. இப்பொழுது அவனுக்கு யோபுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் அங்கே ரெவலேஷன் கிடைக்கிறது. கிரேட்டஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன வந்தால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கிரேட்டஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணால், ரெவலேஷன் ஆஃப் ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதலை குறித்ததான வெளிப்பாடு. என் மீட்பர் இயேசு கிறிஸ்து கடைசி நாளிலே பூமி மேல் நிற்கும் பொழுது நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். எப்பொழுது இந்த தோல் முதலாக அழுகி போன பின்பு அவர் என்னுடைய பாடியை ரெசரக்ஷனில் கொண்டு வருவார், அவரை நானே பார்ப்பேன் என்ற அந்த வெளிப்பாடு வருகிறது. இந்த தோல் அழுகி போன பின்பு இது அழகான ஒரு சரீரமாக மாறும், மகிமையின் சரீரமாக மாறும், நானும் அவரை காண்பேன் என்று சொல்லுகிறோம். லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணம் தண்ணிக்குள்ளே போகணும். ரேப்சர் வரணும்னா நீங்கள் என்ன ஜெபிக்க வேண்டியதாக இருக்குன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணம் சீக்கிரமாக தண்ணிக்குள்ளே போகணும். அது தண்ணிக்குள்ளே போனால் கதவு அடைக்கப்படும். அது தண்ணிக்குள்ளே போனதுலேருந்து 40 நாள் தான், கரெக்டாக 40 டேஸ் தான். அந்த 40 டேஸில் மரித்து போன பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களை சந்திப்பார்கள். பின்பு ரெண்டு கூட்டத்தாரும் மேலே நம்ம ஆண்டவரை சந்திப்போம். அதுக்கு முதலாவது நிகழ வேண்டிய காரியம் லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணம் தண்ணிக்குள்ளே போக வேண்டும். அது தண்ணிக்குள்ளே போகாத பட்சத்தில் நீங்கள் வந்து ராப்சரை எதிர்பார்க்க முடியாது. ஒரு நாளில் பேப்பரில் நியூஸ் வரணும், யூடியூப்பில் நியூஸ் வரும், லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணம் தண்ணிக்குள்ளே போனது. இன்றைக்கி தண்ணிக்குள்ளே போனாலும் இன்னையிலேருந்து 40 நாள் தான். அது நாளைக்கு போனால் நாளையிலேருந்து 40 நாள் தான். எப்படி அது சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து என்ன என்றால் உயிர்த்தெழும் பொழுது இதை என்ன செய்தது என்றால் அந்த கல்லறைகள் திறந்தது. ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. அப்பொழுது கல்லறைகள் திறந்தது. 40 நாள் வரைக்கும் அந்த பரிசுத்தவான்கள் அநேருக்கு காணப்பட்டார்கள். பின்பு இயேசுவோடு சேர்ந்து அவங்க பல்லவத்துக்கு போயிட்டாங்க. அதுதான் 1 தோசைக்கு 4:16-17 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷன் முதலாவது இந்த விஷன் ஆஃப் ரெசரேஷன் யோபுக்கு தான் ஃபஸ்ட்டில் வந்துச்சு. முதலாவது யோபுக்கு அது வந்தது. அந்த ஜோப் சா த கிரேட்டர் விஷன், ஹி சா த ரெசரேஷன், ஹி சா ஃபுல் ரெடெம்ஷன். அந்த ரெசரேஷன் வரும்பொழுது உனக்கு ஃபுல் ரெடெம்ஷன். இப்பொழுது நம்ம பார்ட் ரெடெம்ஷன் தான் பெற்றிருக்கோம். நம்முடைய சோல் ரெடீம் ஆகியிருக்கிறது. பாடி வந்து ஏஜ் ஆகிட்டே போகுது. ஏஜ் ஆகும் பொழுது நம்முடைய அழகு நம்மளை விட்டு போகும், நம்முடைய ஸ்ட்ரென்த்து நம்மளை விட்டு போகும். அதுதான் முதுமை அடைவது. ஏனென்றால் சோல் இன்னும் ரெடீம் ஆகலை. ஆனால் கத்தர் வரும் பொழுது என்ன செய்யணும்? நம்ம பாடிக்கு ரெடெம்ஷன் கிடைக்கும், சரீர மீட்பு கிடைக்கும். இப்பொழுது நம்ம சோல் தான் ரெடெம்ஷன் ஆகிருக்கு. அப்பொழுது நமக்கு பாடி ரெடெம்ஸ் கிடைக்கும். இந்த பாடியிலிருந்து அந்த பாடிக்கு நம்ம சொல்லுவோம், இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்துக்கு சொல்லுவோம். அதுதான் ராப்சர். ராப்சர்னா என்ன? இந்த பாடியிலிருந்து குளோரிஃபைட் பாடி போகுது, இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்துக்கு கண்ணிமை பொழுதில் போகிறது. இந்த உலகத்தில் நம்ம வாழ விரும்பலை, இந்த சரீரத்திலையும் நம்ம வாழ விரும்பலை. ஹல்லேலூயா. நம்ம அந்த சரீரத்தில் வாழ விரும்புகிறோம், அந்த ராஜ்யத்தில் வாழ விரும்புகிறோம். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தில் நோ ஸ்கூல், நோ காலேஜ். காலேஜ் படிக்க வேண்டாம், ஸ்கூல் படிக்க வேண்டாம். படிப்பு அங்கே கிடையாது. அங்கே தொழில் கிடையாது, கம்பெனி கிடையாது, ஆஃபீஸ் கிடையாது, எந்த வேலையும் கிடையாது, விவசாயம் கிடையாது, ஒரு வேலையும் அங்கே கிடையாது. அங்கே எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. எப்பொழுதும் நம்ம ஆக்டிவாக இருப்போம். சரீரத்தில் எந்த டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சுகர் இருக்குதா, ப்ரெஷர் இருக்குதா, எந்த தைராய்டு இருக்குதா, எந்த டெஸ்டிங்குமே தேவையில்லை. பாடி எப்பொழுதுமே நல்ல ஹெல்த்தாக இருக்கும். எப்பொழுதும் நம்ம ஆக்டிவாகவே இருப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ராஜ்யத்தை விரும்புகிறோம்? அல்ல, அந்த விஷன் வந்து முதல்ல யோபுக்கு தான் கிடச்சி. என்னுடைய தோல் முதலானவர்கள் அழுகி போனாலும் என் மாம்சத்திலிருந்து நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். முதலாவது அங்கே அவனுக்கு விஷன் வருகிறது. 19 அதிகாரத்தில் விஷன். அதனால் யோபு 1:2 வந்து அவனுடைய டெஸ்டிங் அண்ட் ட்ரையல், அவனுடைய சஃபரிங். அந்த 3rd chapter இருந்து நீங்கள் கவனிக்கும் பொழுது அந்த நண்பர்கள் பேசுகிறது, அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுவது, அவனை குறை சொல்லுவது, யோபு அங்கே ஆன்சர் கொடுத்து அவன் புலம்புவது, இதெல்லாம் வாசித்து கொண்டே நீங்கள் போகும் பொழுது 19 அதிகாரம் வரும்பொழுது அவனுக்கு விஷன் வருகிறது. பரம தரிசனம், 7 seal visions, ச கமிங் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் கத்தர் இறங்கி வருகிறாரோ அதெல்லாம் 7 seal. நான் வந்து இப்படி பிரசங்கம் பண்ணுறத பெங்களூரில் இருக்கவங்க கேட்குறாங்க. கடந்த திங்கட்கிழமையில் 4 பேர் வந்தாங்க பெங்களூர்லேருந்து, ரொம்ப நேரம் பேசினாங்க. அவங்க என்னுடைய மெசேஜை கேட்ச் பண்ணி 7 seal பற்றி சொல்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் கத்தர் இறங்கி வருகிறாரோ அதெல்லாம் 7 seal அப்படின்னு சொல்லும்பொழுது என்னுடைய பிரசங்கத்தை அவங்க கேட்ச் பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும் கிடையாது, அநேகர் கேட்ச் பண்ணுறாங்க. சந்தேகம் இல்லாமல் அது கிளியர் ஆகிடுது. செவன் சீல் ஏழாம் உத்தரவு திறக்கப்படலைன்னு பாதி பேர் இருக்கும் பொழுது, ஆனால் நம்முடைய மெசேஜை கேட்குறவங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. எப்பொழுதெல்லாம் கத்தர் இறங்கி வருகிறாரோ அதெல்லாம் செவன் சீல் ஆகிருக்கு. அதனால் இப்பொழுது கத்தர் இறங்கி வருகிறார், என் மீட்பர் கடைசி நாளில் பூமி மேலே நிற்பார். அப்பொழுது அந்த செவன் சீல் என்ன கொண்டு வருகிறது? பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர். ஹல்லேலூயா. அதுதான் செவன் சீல். நீங்கள் இன்றைக்கி செவன் சீலில் இருக்கிறீங்க. கத்தர் இந்த கடைசி காலத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக? உங்களுக்கு பாடி சேஞ்ச் கொடுப்பதுக்காக, ராப்சர் கொடுப்பதுக்காக. ஹல்லேலூயா. எல்லோரும் இந்த நாளை காண விரும்பினார்கள். பவுல் அந்த நாளை காண விரும்பினார். பென்னம் அந்த நாளை காண விரும்பினார். ஆனாலும் அந்த நாளை அவர் காணுவதற்கு முன்னதாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏழு தூதர்களை சந்தித்தார். ஏழு இடி முழக்கங்கள் ரெவலேஷன் அவர் மூலமாக ஏற்பட்டது. அவர் சேஞ்ச் ஆஃப் த பாடிக்காக காத்து கொண்டிருந்தார். அவர் வந்து மகிமேலே மேலே எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக காத்திருந்தார். ஆனாலும் அவருக்கு அது நிகழவில்லை. நம்ம இன்றைக்கு அந்த மாதிரிக்கு ஒரு காலத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மனவாட்டி இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதலை எதிர்நோக்கியிருக்கிறாள். நம்மளுடைய காலத்தில் இது நிறைவேற போகிறது. ஆமே. ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கிறது. சீக்ரெட் பிளேஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். கத்தர் நம்மை சந்திப்பதுக்கு ஒரு ரகசியமான இடம் இருக்கிறது. நீங்கள் சின்சியராக உங்களுடைய கதவை பூட்டி கொண்டு நீங்கள் கத்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு அது ஒரு சீக்ரெட் பிளேஸ். அங்கே ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். நீ ஜெபம் பண்ணும் பொழுது உன்னை அறையை பூட்டி நீ அந்தரங்கத்தில் இருக்க உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. அதனால் மோசஸுக்கு ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்தார். பென்காமுக்கு ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருந்தது. கிரீன் மில் என்ற இடத்துல ஒரு குகை இருந்தது. அங்கே போய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவரை சந்தித்தார். உங்களுக்கும் ஒரு சீக்ரெட் பிளேஸ் தேவை. நீங்கள் ஜெபிப்பதுக்கு ஒரு சீக்ரெட் பிளேஸ் தேவை. அப்பொழுது கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஹல்லேலூயா. என்ன அங்கே வெளிப்படுத்துகிறார்? ரெடெம்ப்ஷன் இஸ் ரிவீல்ட். அங்கே மீட்பானது, ஃபுல் ரெடெம்ப்ஷன் அங்கே அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவனுடைய அவன் இன்னும் மறிக்கலை. அவனுடைய சரீரத்தில் இன்னும் ஸ்கின் வார்ம்ஸ் அங்கே வரலை. அந்த புழுக்கள் வந்து அவனுடைய தோலை வந்து சாப்பிடும், அவனுடைய மாம்சத்தை சாப்பிடும். அதற்கு முன்னதாகவே அந்த விஷனை அவன் காண்கிறான். ஆமீன். ஆமீன். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு டார்க்கஸ்ட் அவர், மிக இருளான ஒரு நேரம். அவனுக்கு டெம்டேஷன் அங்கே வந்தது. டெம்டேஷன் வரும் பொழுது அவனுடைய மனைவி அவனை பார்த்து சொல்லுகிறாள், இவ்வளோ இதில் உபத்திரத்துலையும் நம்ம லைஃபே மானங்கட்டு போச்சு. எல்லோரும் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஒரு காலத்தில் நம்ம எவ்வளோ ஐஸ்வர்யமாக இருந்தோம், இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம், எல்லாத்தையும் இழந்து போனோம். நம்ம ஃபேமிலியாக சந்தோஷமாக இருந்தோம், விருந்து உண்டோம், நமக்கு 10 பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாமே போச்சு. நம்முடைய கழுதைகள், நம்முடைய ஒட்டகங்கள், நம்முடைய ஆடு மாடுகள் எல்லாமே நம்மளை விட்டு போயிட்டு மற்றவங்க நம்மளை என்ன பேசுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தில் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கட்டியாக இருக்குது, பருக்கள் இருக்கிறது. அது வெடித்து அங்கே சீல் வடிந்து கொண்டிருக்கிறது. நீர் ஒரு குப்பை மேட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர். ஜனங்கள் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? அதனால் நீர் வந்து தற்கொலை பண்ணிக்கிடும், தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். 2:9.
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால்.
தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நீர் வந்து நமக்கு மானம் போகுது. மற்றவங்க என்ன நினைப்பாங்க? உலகத்தில் வாழ முடியாது, வாழ முடியாத சிச்சுவேஷன், இதனால் சாவதே நல்லது என்று சொல்லும் பொழுது அவன் என்ன பதில் சொல்லுகிறான் வாசிக்கலாம்.
அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ?
தேவனிலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று அவன் சொல்லுகிறான். அதனால யோபு தன்னுடைய உதடுகளினாலே பாவம் செய்யவே இல்லை. அவன் உதடுகளை கடிவாளம் போட்டான். அப்படி போட நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். அவிசுவாசமான வார்த்தைகளையே பேசக்கூடாது. அன்பிலீஃப் இஸ் அ கிரேட்டஸ்ட் சின். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வியாதி வரலாம். அந்த நேரத்தில் அவிசுவாசமாக நம்ம புலம்பாமல் உங்கள் வாயை நீங்கள் கடிவாளம் போட ஆரம்பிக்க உங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்கு எதுவாக முடியும். ஆமீன். நம்ம அதை பாவமாக நினைக்கிறது இல்லை. கொலை செய்வது, வேசித்தனம் செய்வது தான் பாவம் நினைக்கிறோம். ஆனால் அவிசுவாசமானது ஒரு பாவம் என்று நினைக்க வேண்டும். அதனால் சின் இஸ் அன்பிலீஃப். அந்த அன்பிலீஃப் நம்முடைய வாயினால் நம்ம வெளிப்படுத்துவது. வாயினால் நம்ம சொல்லக்கூடாது. இங்கே வந்து யோபு தன் வாயை கடிவாளம் போட அடிந்திருந்தான். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய பசுத்த நாமத்துக்கு சோத்திரம் என்று சொல்லுகிறான். இங்கே வந்து கத்தடத்தில் நன்மையை பெற்ற நாம் அவனிருந்து நம்ம தீமையை பெற வேண்டாமா? நீ ஒரு பைத்தியக்காரி போல பேசுகிறாயே என்று சொல்லுகிறான். பாருங்க, கரெக்டான ஆன்சர் அவன் கொடுக்குறான். கத்தர் எல்லாத்துக்குமே ஒரு பவுண்டரி வைத்திருக்கிறார். யோபு அங்கே சாத்தான் சொல்லுகிறான், அங்கே வந்து யோபின் மேலே நீ கண்ணை வைத்தாயோ என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனைப் போல ஒருவனாகிலும் இல்லை. 1:8 வாசிக்கிறோம். அதற்கு சாத்தான் என்ன சொல்லுகிறான், நீர் அவனை வேலையடைத்து பாதுகாக்கிறீர், அவனுடைய சம்பத்தை நீர் ஆசி வைத்திருக்கிறீர், அதனால் அவன் உண்மை தேடுகிறான். ஆனால் அவனை சுற்றி இருக்கிற வேலையை எடுத்து போட்டு விட்டால், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் எடுத்து விட்டால் அவன் உம்மை தூசிப்பான். இப்பொழுது ஆண்டவர் கர்த்தர் சொல்கிறார், பெர்மிஷன் கொடுக்கிறார், உம்முடைய கையில் நான் அதை ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது அங்கே யோபு வந்து அங்கே சாத்தான் வந்து சோதிக்கிறான். சாத்தான் வந்து எல்லா விதமான சோதனைகளையும் கொண்டு வரும் பொழுது அவனுடைய ஏர்மாடுகள், அவனுடைய கழுதைகள், அவனுடைய ஒட்டகங்கள், அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரே நாளில் போயிட்டாங்க. 1 by 1 அவனுக்கு துர்ச்செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பிரச்சனை பண்ணால் இன்னொரு பிரச்சனை, அதை விட பெரிய ப்ராப்ளம். எல்லா ப்ராப்ளங்களும் ஒன்றா வந்து சேர்ந்து எல்லா துர்ச்செய்தியும் ஒன்றா சேரும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய வாயை கடிவாளம் போட ஆரம்பி அவன் அங்கே அறிந்திருந்தான். அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது என்பதை அவன் தீர்மானம் பண்ணியிருந்தான். கத்தர் ஒரு பவுண்டரியை கொடுக்குறார், நீ வந்து எல்லாத்தையும் நீ தொடலாம், ஆனால் அவனுடைய பாடியை தொடக்கூடாதுங்கிறார். இப்பொழுது மறுபடியும் சாத்தான் வருகிறான். கத்தர் சொல்லுகிறார், பாரு, அவன் என்னுடைய நாமத்தை தூசிக்கவில்லை, உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறான், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறான். இல்லை, மனுஷன் வந்து தோலுக்கு பதிலாக அவன் எது வேணாலும் கொடுப்பான், தன்னுடைய உயிருக்கு பதிலாக மற்ற எது போனாலும் கவலைப்பட மாட்டான். அவனுடைய பிள்ளைகள் மறித்து போனால் கூட கவலைப்பட மாட்டான். அவனுடைய ஆசிகள் போனால் கூட அவன் வந்து அதெல்லாம் அவனுக்கு பெரிய காரியம் இல்லை. அவனுடைய மாம்சத்தை நீ தொட்டுவீர் என்றார். அவனுக்கு வியாதி வரும் என்றால் அப்பொழுது உண்மை தூசிப்பான். இல்லை, அவன் தூசிக்க மாட்டான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு பவுண்டரி கொடுக்குறார் சாத்தானுக்கு, அவன் உயிரை மட்டும் நீ கை வைக்காத, அவனுடைய சரீரத்தை தொடு, ஆனால் உயிரை மட்டும் நீ தொடக்கூடாது. பாருங்கள், சாத்தானுக்கு தேவன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், 5/4 தண்ணி தான், கடல் தான். உலக பூமியை பார்க்கும் பொழுது 5/4 தண்ணி, அந்த ஒரு பாகம்தான் நிலம் இருக்குது. அதை ஈஸியாக கடல் வந்து உலகத்தை மூடிட முடியும், பூமியை மூடிட முடியும், அழிச்சிட முடியும். ஆனால் வந்து ஆனது ஏன் அழிக்காமல் இருக்குது? கடல் பக்கத்திலே குடியிருக்கிறாங்க, நீலாங்கரையில் கடல் பக்கத்திலே குடியிருக்கிறாங்க. நீங்கள் பீச்சு பக்கம் போனால் அங்கே பக்கத்தில் கடல் பக்கத்திலே பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. ஏன் அவ்வளோ தைரியமாக அங்கே கட்டியிருக்கிறாங்க? பைபிளில் சொல்லியிருக்க ஆண்டவர் அதுக்கு எல்லாம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கடலுக்கு ஒரு பவுண்டரி வைத்திருக்கார், கடலுக்கு கரை கிடையாது, ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு எல்லாம் வைத்திருக்கிறார், இம்மட்டும் வா மிஞ்சி வராதே. அல்லேலூயா. யோபு 38:10-11 வாசிக்கிறோம், வாசிக்க வேண்டாம். ஆனால் இம்மட்டும் வா மிஞ்சி வராதேன்னு ஒரு எல்லாம் வச்சிருக்கிறார். அந்த கடலுக்கு ஒரு பவுண்டரி வைத்திருக்கிறார். இந்த கடல் வந்து எல்லையை மீறி வராதபடி அதை காவல் காக்கிறதுக்காக நிலாவை வச்சிருக்கிறாராம், சந்திரனை வச்சிருக்கிறார். இந்த சந்திரன் என்ன செய்யணும், ஒரு ஈர்ப்பு சக்தியில் வந்து கடல் வந்து எல்லையை தாண்டாதபடி அதை இழுத்து விடுகிறது. அதை பிரணா விதமாக சொல்லுகிறார். God put a moon to watch it. அந்த மூன் வந்து அது வந்து ஒரு வாட்ச் டாக் மாதிரி அது என்ன செய்யணும்னா கடலை வந்து எல்லையை மீறாதபடி ஆண்டவர் அதை வந்து அந்த எல்லைக்குள்ளேயே அதை வச்சிருக்கிறார். அதே போல் தான் சாத்தான் வந்துக்கு ஆண்டவர் எல்லை கொடுக்குறார், இது வரைக்கும் போ, இதுக்கு மேலே போவாது. நீ வந்து அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் தொட்டாலும் அவனை தொடக்கூடாது. இப்பொழுது அவனை நீ தொடலாம், அவனை அவனுடைய சோலை நீ தொட முடியாது, அவனுடைய உயிரை நீ தொடக்கூடாது. அங்கே ஒரு பவுண்டரி வைத்திருக்கிற இந்த 42 அதிகாரம் வரைக்கும் அவனுடைய சஃபரிங்கை நம்ம வாசிக்கிறோம். சஃபரிங் வாஸ் எண்டட். 42 அதிகாரத்திலே அவனுடைய சஃபரிங் முடிவுக்கு வருகிறது. ஹி வாஸ் என்டரிங் இன் டு ஃபுல் ரெஸ்டோரேஷன். அவன் முழுமையான ஆசீர்வாதத்தை பெறும்படியாக கர்த்தர் அவனை அதுக்குள்ளாக கொண்டு செல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வருகிறான். விஷன் 19 அதிகாரத்தில் விஷன் பார்க்குறான். 38 அதிகாரத்தில் ஆண்டவரே நேராக இறங்கி வந்துவிட்டார். பெருங்காற்றிலிருந்து ஆண்டவர் யோபுக்கு தரிசனமானார். யோபோடு கூட அவன் பேசுகிறார். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. அந்த 5 வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம்.
என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது.
இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. அதனால் பாருங்கள், காட்ஸ் ப்ரெசன்ஸுக்குள்ளே வருகிறோம். நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் காட்ஸ் ப்ரெசன்ஸுக்குள்ளே வர வேண்டும். அதுக்கு தான் நீங்கள் ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்கிறோம். இப்பொழுது நம்ம காட்ஸ் ப்ரெசன்ஸில் வரும்போது, இப்பொழுது வரும்பொழுது நம்முடைய சஃபரிங்ஸுக்கு முடிவு ஏற்படுது. ஜோப் சஃபரிங் வேர் எண்டட். இது அதெல்லாம் முடிந்தது. என்டரிங் இன்டு த ஃபுல் ரெஸ்டோரேஷன். அவன் இப்பொழுது முழுமையான எல்லாவற்றையும் திரும்ப பெறுகிறான். ஆண்டவரே, யோபுக்கு நீர் அப்படி செய்திருக்கு, நான் உடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன், என்னுடைய உபத்திரங்களுக்கெல்லாம் முடிவு வரட்டும், நான் வந்து ஃபுல் ரெஸ்டரேஷனை நான் பெறும்படியாக என்னை ஆசீர்வதியும் என்று நீங்கள் ஜெபிக்கணும். பிரசங்கத்தை கேட்டதை பிரசங்கத்தை அப்ளை பண்ண தெரியணும். அதுதான் உங்கள் வீட்டில் போய் நீங்கள் அதை அப்ளை பண்ணணும். நீங்கள் மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணணும். பாஸ்டர் என்ன பாயிண்ட்டை அவர் வலியுறுத்தினார், அவர் எதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணினார், அதை நீங்கள் யோசிக்கணும். ஆண்டவரே, நான் உன்னுடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன், இப்பொழுது எனக்கு அதுக்கு ஒரு என்னுடைய சஃபரிங்க்கு முடிவை ஏற்படுத்தித்தார், நான் வந்து ஃபுல் ரெஸ்டரேஷன் பெற வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கேட்ட வசனத்தை அப்ளை பண்ண தெரியுதுன்னு அர்த்தம். அப்ளை பண்ணாட்டா ஆசீர்வாதம் வராது. இல்லை, யோபுல 42 அதிகாரம் இருக்கிறது. 6:7-42 6:7 பெருக்கினீங்கன்னா 42 வரும். அதில் 6×7=42. இல்லை, 6 எதை குறிக்கிறது? சஃபரிங்கை குறிக்கிறது. 7 எதை குறிக்கிறது? அது வந்து பெர்ஃபெக்ஷனை குறிக்கிறது. அதில் 6 வந்து சஃபரிங்கை குறிக்கிறது. 6 முத்திரைகள், 1, 2, 3, 4, 5, 6, இந்த 6 முத்திரைகள் எதை குறிக்கிறது? சஃபரிங்கை குறிக்கிறது. முதல் முத்திரை டெசப்ஷன், 2 முத்திரை வார், 3 முத்திரை வந்து ஃபெமைன், 4 டெத்து, எல்லாமே அந்த 4 முத்திரையில் இருக்குது. 5 முத்திரை பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்கள், 6 முத்திரை உபத்திர காலம். அதான் 6 முத்திரைகளும் வந்து என்னச்சுன்னா சஃபரிங்கை குறிக்கிறது. ஆனால் 7 முத்திரை வரும் பொழுது இட் இஸ் அ கமிங் ஆஃப் த லார்ட். கத்தர் மேகத்தில் இறங்கி இருக்கிற இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். இது வந்து உங்களுக்கு லைஃபை தருகிறது. இது ரெஸ்டோரேஷன், ஃபுல் ரெஸ்டோரேஷனை கொண்டு வருகிறது. ஆமீன். இந்த முத்திரையை நீங்கள் பிலீவ் பண்ணும் பொழுது, நீங்கள் இந்த முத்திரையில் ஒரு பாகமாக இருக்கும் பொழுது என்ன ஏற்படுது என்றால் உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங் வருது. எப்படி நம்ம அதில் ஒரு பாகமாக இருப்பது? பார்ட் ஆஃப் த வேர்டு, வி ஆர் த பார்ட் ஆஃப் த வேர்டு. எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்? பிரணாம் என்ன செய்கிறார் என்றால் அவர் தன்னுடைய லைஃப்பை பார்க்குறார். லைஃப்பை பார்க்கும் பொழுது அவர் பாத்திரத்தை வேர்டாக இருக்கிறார். எலியேசரை பார்க்க முடியும். எலியேசர் அங்கே ரெபேக்காலை கொண்டு வரும் பொழுது அவர் எலியேசரில் தன்னுடைய ஜீவியத்தை பார்க்கிறார். 7 தூதனுடைய செய்தி தேவ ரகசியத்தை நிறைவேற்றும் சொல்லும் பொழுது அங்கே தன்னுடைய அங்கே லைஃப்பை அவர் பார்க்கிறார். மல்கியா 4:5-6 தன்னுடைய லைஃப்பை அங்கே பார்க்கிறார். இன்னும் நிறைய சொல்லலாம். பிரணாமுடைய லைஃப் வந்து ஆதியாமிலிருந்து வெளிப்படுதல் வரைக்கும் எழுதியிருக்கு. ஒவ்வொரு பேட்டர்ன்லையும் அவர் தன்னை பார்க்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது தன்னை பார்க்கிறார். மோசஸ் லைஃப்பை பார்க்கும் பொழுது தன் ஜீவியத்தை பார்க்கிறார். ஜீசஸ் லைஃப்பில் திரிபுல்ஸ் வருகிறது, அதில் வந்து தன்னை பார்க்கிறார். இப்படி அவர் பைபிளில் முழுசும் அவர் தன்னை காணும் பொழுது நான் வந்து பாற்றாத்த வேர்டாக இருக்கிறேன் என்று பிலீவ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதே போல் என்னுடைய லைஃபு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் எஸ்ஆர் சாரால் இதோ ரூத்து இவ்விதமான லைஃபோடு உங்கள் லைஃப் ராகாப் லைஃபோடு உங்கள் லைஃப்பு டேலி ஆகும் பொழுது நீங்கள் உங்கள் லைஃப் அங்கே பார்க்குறீங்க. யூ ஆர் த பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஜீசஸுடைய ப்ரோக்ராமில் உங்களை நீங்கள் காண்கிறீங்க. உங்களை நீங்கள் காணும் பொழுது உங்கள் லைஃப்பை நீங்கள் அதில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் சொந்தம், எல்லா ப்ராமிஸும் உங்களுக்கு சொந்தம். நீங்கள் அதை கிளைம் பண்ண முடியும். உங்களுக்கு ரெடெம்ஷன் உண்டு. ஆமீன். இப்பொழுது யோபுக்கு வந்து எல்லாத்தையும் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுகிறார். ரெஸ்டோர் பண்ணி அவனுக்கு ரெடெம்ஷனையும் அவர் சொல்லுகிறார். கடைசி நாளில் அவன் உயிர்த்தெழுந்திருப்பான். இந்த உலகத்தில் அவன் எல்லாத்தையும் பெற்றுட்டான், ஃபுல் ரெஸ்டோரேஷன். பின்பு அவன் 19வது அதிகாரத்தில் கண்ட விஷன் படி அவன் உயிர்த்தெழுவான். அவனுடைய மாம்சமானது அது வந்து ரொம்ப சாஃப்டாக மாறும், சிறுபிள்ளை மாம்சம் போல மாறும். அவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட மேலே போயிட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் பாருங்க. அவனுக்கு 19வது அதிகாரம் வந்து அது வந்து ஹெவன்லி பிளஸ்ஸிங். 42வது அதிகாரம் உலக பிரமாண ஆசீர்வாதம். இப்பொழுது உங்களுக்கும் அதே தான் நடக்கணும், எனக்கும் அதான் நடக்கணும். இங்கேயும் ஆண்டவர் வந்து அவங்க ஃபுல் ரெஸ்டரேஷன் தருவார். பின்பு எனக்கு ஃபுல் ரெடெம்ஷன் பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர் நடக்கும். ஹல்லேலூயா. 19வது அதிகாரமும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். 42வது அதிகாரமும் நிறைவேற வேண்டும். 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் நமக்கு வந்து அங்கே டெஸ்டிங்கை நம்ம வாசிக்கிறோம். முதலாவது ப்ராபஸி என்னவென்றால், பைபிளில் முதலாவது ப்ராபஸி முதலாவது ப்ராமிஸ் என்னவென்றால், இஸ்ரீன் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். ஆதியாகமம் 3:15,
உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார்.
உனக்கும் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன். உனக்கும் இஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் தமது அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ். ஹலோ, ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் என்னென்னா, எப்படி நீங்கள் ஏதேனை விட்டு போனதுக்கு இந்த சர்ப்பந்தான் காரணம், இந்த பாம்பு தான். அந்த சர்ப்பம் பாம்பு கிடையாது, சபிச்ச பிறகு தான் அது பாம்பு. ஹலோ, சர்ப்பந்தான் வந்து காரணம். இந்த சர்ப்பத்தினால் உண்டான பாவத்தினால தான் ஏதேனை விட்டு போகிறாங்க. நீங்கள் மறுபடியும் ஏதேனுக்கு வரணும்னா, இதோ இஸ்ரீன் வித்தாக இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து அவன் தலையை நசுக்க வேண்டும். அப்படி இப்போ சர்ப்பத்தினால் ஏற்பட்ட பாவத்துக்கு அங்கே முடிவை ஏற்படுத்தும் பொழுது நீங்கள் மறுபடியும் ஏதேனுக்குள்ளே வருவது. ஹல்லேலூயா. அதான் ரெடெம்ஷன். ஏதேனிலிருந்து ஆடம் அண்ட் ஈவ் வெளியே வந்தாங்க. அவனுடைய சந்ததியாக நம்ம ஏதேனுக்கு வெளியே இருக்கிறோம். நம்ம மறுபடியும் ஏதேனுக்கு போகணும். ஹல்லேலூயா. அதுக்கு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து கல்வாரியிலே நமக்காக மரிக்க வேண்டும். பைபிள் ரொம்ப சிம்பிள், 2 sentences சொல்லிடலாம். இதுதான் பைபிள். இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் நமக்கு வெளிப்பாடை கொடுத்துருக்குறார். நமக்கு முன்னால் வாழ்ந்த காலங்களில் இந்த மாதிரி வெளிப்பாடு கிடைக்கல. ரொம்ப சிம்பிள் பைபிள், சிம்பிள். இது அந்த ப்ராமிஸ் வந்து ஆதியாகமம் 3:15. அல்ல, ஏதேனை விட்டு நம்ம வந்திருக்கிறோம், வெளியே இருக்கிறோம். இதை இயேசு கிறிஸ்து கல்வாரியில் எங்கள் ரெடெம்ஷன் ப்ரைஸ் அங்கே செலுத்தினார். இப்பொழுது நம்ம என்ன செய்வோம் என்றால், கடைசியில் நம்ம வந்து அங்கே போகிறோம், அந்த ஏதேனுக்குள்ளே போக போகிறோம். ஏடேன் வஸ் பாரடைஸ் லாஸ்ட். இதோ பாரடைஸை மனுஷன் இழந்து போனான், பின்பு பாரடைஸ் ரீகெயின்டு. இதை ஆண்டவர் நமக்கு அதை மீட்டு தருகிறார். ஹல்லேலூயா. உலகம் வந்து இன்றைக்கி மோசமான நிலையில் இருக்குது. இப்படி ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கணும்னு நினைக்கலை. மனுஷன் இந்த உலகத்தை கெடுத்து போட்டான், பாவத்தினாலே கெடுத்து போட்டு விட்டான். அதனால் மனுஷனுக்கு ஃபியர், டவுட்டு, இதை என்ன ஜென்ரல் அன்பிலீஃபு, உபத்திரங்கள், போராட்டங்கள் நிறைஞ்ச உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளம் இல்லாதவங்க யாரும் கிடையாது. ஒருவேளை அவங்க அதை ரியலைஸ் பண்ணாமல் இருக்கலாம். எவ்வளோ பெரிய பொலிட்டீஷியனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறையவே இருக்குது. ஆனால் இப்படியாப்பட்ட உலகத்தில் வாழணும்னு ஆண்டவர் நம்மள வைக்கலை. நம்மளை மறுபடியும் ஏடனுக்கு கொண்டு சொல்லணும். ஹலலுய, கல்வாரியிலே ஆண்டவர் பலியானார். அதை விசுவாசிக்காத பட்சத்தில் போக முடியாது. நம்மளை மறுபடியும் ஏதேனுக்கு கொண்டு சொல்லக்காக தான் சர்ப்பத்தின் தலையை ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நசுக்கினார். ஹலலுய. அதனால் எல்லாமே, எல்லா ப்ராஃபிட்டும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி ஜீசஸில் வந்து எல்லாம் முடிவுறாங்க. பின்பு இன்றைக்கி என்னென்னா, எல்லா விதமான வார்த்தைகளும் இன்றைக்கு ஒரு சின்ன குரூப்பு மேலே மேலே வந்து நிறைவேறும். அந்த சின்ன குரூப்பு நீங்களும் தான். ஹலலுய. அதான் பிரைடு, லிட்டில் குரூப். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். ஹலலுய. அதனால் நியூ டெஸ்டமென்ட் எல்லாமே கடைசியில் ஒரு பிரைடில் வந்து முடிவடைகிறது. ஓல்ட் டெஸ்டமென்ட் எல்லாமே கிரைஸ்டில் வந்து முடிவடைகிறது. கிரைஸ்ட் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறார். இன்றைக்கு மணவாட்டி ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வந்திருக்கிறார். ஹலலுய. எல்லா வேத வாக்கியமும் நம்ம எல்லாம் நிறைவேறுது. நம்ம இருக்கு ரெடெம்ப்ஷன் இருக்கிறது. ஹலலுய. பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர். ஹலலுய. யாருமே நம்முடைய லைஃப் ஃபெயிலியர் ஆக வேண்டும் என்று நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையை வெற்றி அடைய வேண்டும், தோல்வி அடையக்கூடாது என்று நினைப்பார்கள். நம்ம அதுக்கு எல்லாத்துக்குமே கல்வாரியை நோக்கி பார்க்க வேண்டும். லுக்கிங் அட் கால்வரி. உலக தோற்றத்துக்கு முன்னதாக தேவனுடைய சிந்தையில் அவர் அடிக்கப்பட்டார். பின்பு 2000 வருஷத்துக்கு முன்பாக மாம்சத்தில் வந்து அந்த தாட்ஸ் வந்து நிறைவேறுகிறது. தேவனுடைய சிந்தையில் அடிக்கப்பட்டார். பின்பு ரியலாக அவர் மனுஷனாக வந்து நமக்காக சிலுவையில் அவர் வந்து அடிக்கப்பட்டார். முதல்ல காட் ஹேட் இட் இன் இஸ் மைண்ட். அவருடைய மைண்டில் இருந்தது, அவருடைய பிளான் அங்கே மைண்டில் இருந்தது. பின்பு அவர் வந்து உலகத்தில் வந்து அதை நிறைவேற்றினார். இப்பொழுது நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் என்றால், முத்திரை திறந்து தேவரேசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹலலுயா. ஃபுல் ரெடெம்ப்ஷன் நமக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஆமீன். சாத்தானை பார்த்து பயந்தீங்கன்னா, உலகத்தில் வர பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்களை நீங்கள் பயந்தீங்கன்னா, சாத்தான் பயங்காட்டுவான். அவன் ஃபூ ஃபூங்கும் பொழுது அவன் பெருசாகிடுவான், நம்ம சின்னதாக மாறிடுவோம். இப்போ நான் விதமாக சொல்லியிருக்கிறார், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பின்பு நம்ம என்ன சொன்னால், அவனை பார்த்து ஃபூ ஃபூன்னா அவன் சின்னதாக போயிடுவான், நம்ம பெருசாகிடுவோம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், பிசாசு சின்னதாக போயிடுவான், அவன் நமக்கு பயங்காட்டுவான். உனக்கு வியாதி மோசமாக இருக்குது, கிட்னி ஹார்ட்டு ஈரல் எல்லாமே அடிபட்டுரும், உன்னுடைய உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது, ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் தெரியும். அதனால் நீ வந்து சீக்கிரமாக செத்து போவான்னு சொல்லும் பொழுது, அப்படியா நீ நம்ம கேட்டான்னா அவன் பெருசாகிடுவான். இல்லை, அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். ஹலலுயா. இயேசு என் பரிகாரியாக இருக்கிறார், என்னுடைய லைஃப் அவர் கண்ட்ரோலில் இருக்கிறது. ஹலலுயா. அப்படி சொல்லிட்டிங்கன்னா அவன் சின்னதாக மாறிடுவான். திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா அவன் சின்னதாக மாறிடுவான். அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம பயந்தோன்னா அவன் பெருசாகிடுவான், நம்ம சின்னதாக மாறிடுவான். ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு முத்திரையை திறந்து தேவரசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹலலுயா. பவர் ஆஃப் ரெவலேஷன் கொடுத்துருக்கிறார். அந்த வெளிப்பாட்டின் வல்லமையை கொடுத்துருக்கிறார். சாத்தானை ஜெயிப்பது வெளிப்பாட்டினால் தான் ஜெயிக்க முடியும். வேற விதத்தினாலும் சாத்தானை ஜெயிக்க முடியாது. பலாத்காரத்தினால ஜெயிக்க முடியாது. அரசியல் வல்லமையினாலே அவனை ஜெயிக்க முடியாது. இல்லை, சாத்தானை ஜெயிக்கக்கூடியது ரெவலேஷன் மாத்திரமே. ஹலலுயா. இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள். நீங்கள் வெளிப்பாடாக பேச தெரிஞ்சீங்கன்னா, இதை தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வெளிப்பாடாக பேச தெரியும் பொழுது சாத்தானை நீங்கள் ஜெயிக்க முடியும். ஹலலுயா. பிரதர் பிரணாம் வந்து செய்தியை கொடுக்குறார். 65வது வருஷம் 11வது மாதம் 27வது தேதி ஈவினிங். I have heard, but now I see. நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுது காண்கிறேன் என்ற தலைப்பிலே செய்தியை கொடுக்குறார். தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கா? ஆயிருக்கு. அந்த செய்தியை நீங்கள் படிச்சிங்கன்னா, யோபினுடைய உபத்திரத்தை குறித்து பேசுகிறார். யோபுடைய துன்பங்களை குறித்து பேசுகிறார். அதன் பின்பு அடுத்த நாள் 65வது வருஷம் 11வது மாதம் 28வது தேதி ஈவினிங் அவர் என்ன பேசுகிறார் என்றால், தன்னை குறித்து பேசுகிறார். தன்னுடைய லைஃப்பை யோபின் லைஃபுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் வருகிற வியாதி. 42 வருஷமாக அவருக்கு ப்ராப்ளம் இருந்தது. அந்த ப்ராப்ளம் 7 வருஷத்துக்கு ஒரு முறை வந்தது. யோபு எழுதின நிருபத்தில் 42 அதிகாரம் இருக்கிறது. 6வது முறை வரும் பொழுது ரொம்ப சீரியஸாக பிரதர் பிரணம் மாறிவிட்டார். டாக்டர்கள் வந்து உனக்கு சுகமே ஆகாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அவர் அந்த தரிசனத்தை காண்கிறார். அவர் 7வது புறாவை பார்க்கும் பொழுது அவருடைய வியாதி நீங்கி சுகமாகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு ஃபுல் ரெஸ்டோரேஷன் கிடைக்கிறது. 6 × 7, 6 வந்து சஃபரிங், 7 வந்து பெர்ஃபெக்ஷன். அதனால் இனி 7வது என்ன ஜென்டல் இதோடு அது நின்றுவிடும். 7வது முறை அது வராது. ரிமெம்பர், இட் இஸ் ஓன்லி 6 inches லாங் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. கர்த்தர் வந்து சாத்தானுக்கு பெர்மிஷன் கொடுக்குறார். சாத்தான் நம்மை ட்ரை பண்ணுகிறான். காட் பெர்மிட் சாத்தான் டு ட்ரை அஸ். அவருடைய பெர்மிஷன் இல்லாதபடி, ஆண்டவர் அலோவ் பண்ணாதபடி சாத்தான் நம்மை சோதிக்க முடியாது. சாத்தான் கேனாட் டூ எனி திங் த்ரூ திஸ் புக் எக்ஸப்ட் காட் அலவ்ஸ் ஹிம். அதனால் கர்த்தரை வந்து அவனை அலோவ் பண்ணாத பட்சத்தில் செய்ய முடியாது. சப்போஸ் நீங்கள் ஒரு தவறு செய்கிறீங்கன்னா ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆண்டவருடைய அனுமதி இல்லாதபடி எதுவுமே நடக்காது. டெஸ்டிங் அண்ட் ட்ரையல்ஸ். அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் சாத்தானுக்கு ஒரு பவுண்டரி வைத்திருக்கிறார். இதுக்கு மேலே போவாது. யோபை பற்றி அப்படி தான் சொல்கிறார், இதுக்கு மேலே போவாது. அதன் பின்பு என்ன செய்கிறார் என்றால் யோபுக்கு வந்து அந்த எல்லாமே திருப்பி கிடைக்கிறது. அவனுடைய உபத்திரத்துக்கு முடிவு ஏற்படுகிறது. முடிவு ஏற்பட்டு எல்லாத்தையுமே அங்கே திருப்பி அவன் கிடைக்கிறது. அவன் தன் வாழ்க்கையில் ஏன் இவ்விதமாக நிகழ்ந்தது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறான். ஆனால் இட் இஸ் எ கான்டெஸ்ட், அது ஒரு போட்டியாக இருக்கிறது. பிட்வீன் காட் அண்ட் சாத்தான், ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் ஏற்பட்ட ஒரு போட்டியாக இருக்கிறது. அவன் வந்து தூசிப்பான் என்று சொல்லும் பொழுது அங்கே கர்த்தர் சொல்லுகிறார் அவன் தூசிக்க மாட்டான். திருப்பியும் வந்து அவன் சொல்லும் பொழுது அவன் முகத்துக்கு முன்பாக உண்மை தூசிப்பானோ என்று பாரும் என்று சொல்லும் பொழுது அங்கே வந்து கர்த்தர் சொல்லுகிறார் அவன் தூசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த கடைசி கால மணவாட்டி மேலே ஆண்டவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அந்த ஏவாள் வஞ்சிக்கப்பட்டார். ஏதேனிலே ஏவாள் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டாள். 2வது அப்போஸ்தல காலத்தில் வந்த மணவாட்டியும் வஞ்சிக்கப்பட்டாள். நிக்கோலாய் மதசருடைய கிரியைகளை அவளை ஏற்றுக்கொண்டாள். அதனால் சபை வீழ்ச்சி அடைஞ்சது. ஆனால் கடைசி காலத்தில் ஒரு மணவாட்டி வரும் பொழுது கர்த்தர் சாத்தானுக்கு சேலஞ்சு என்ன சொல்கிறார் என்றால் அவள் வஞ்சிக்கப்பட மாட்டாள். அல்லேலூயா. இட் இஸ் எ கான்டெஸ்ட் பிட்வீன் காட் அண்ட் மேன். அன்றைக்கு யோபுக்கு என்ன, யோபை பற்றி சாத்தானுக்கும் அது அங்கே கர்த்தருக்கும் ஏற்பட்ட ஒரு போட்டியாக இருந்தது. போட்டியிலே சாத்தான் தோல்வி அடைந்தான், கர்த்தர் ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. அதே போல தான் கர்த்தர் அந்த கடைசி காலத்தில் ஒரு பிரைடை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் அதில் ஒரு பார்ட்ஸாக இருக்கிறோம். எப்படி பார்ட்ஸாக இருக்கிறங்கிறத நான் ஏற்கனவே இப்போ சொல்லியிருக்கேன். நீங்கள் அதில் ஒரு பார்ட்ஸாக இருக்கிறீர்கள். வேத வாக்கியம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் பொழுது நீங்கள் அதில் ஒரு பார்ட்ஸாக இருக்கிறீர்கள். இப்பொழுது சாத்தானுக்கு அவர் சேலஞ்சு பண்ணுகிறார், இந்த கடைசி கால மனவாட்டி என்னை தூசிக்க மாட்டான். மெசேஜுக்காக ஸ்டாண்ட் பண்ணுவா, ரெவலேஷனுக்காக ஸ்டாண்ட் பண்ணுவா. ரெவலேஷனை மறுதளிக்க மாட்டா, மெசேஜை மறுதளிக்க மாட்டாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாத்தான் என்ன சொல்லுகிறான் என்றால் அவங்க மறுதளிப்பார்கள், மெசேஜை விட்டு விலகி போவாங்க. இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார் மறுதளிக்க மாட்டாங்க. இப்பொழுது டெஸ்டிங் ஆரம்பிக்கிறது. ஹலோ. ஃபஸ்ட்டு டெஸ்டிங் மனுக்கு உண்டான எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெலாம் வந்து ஃபிசிக்கல் ரெலாம், சரீரப்பிராரமாக சோதிக்கப்படுகிறான். அவனுக்குண்டான எல்லா ஆசிகளும் அவனை போய்விட்டு போனாலும் அவன் என்ன சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. சாத்தான் தோல்வி அடைந்து விட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், பாரு, என்னுடைய தாசனாகிய யோபு உத்தமத்திலே நிலைத்திருக்கிறான். நீ வந்து என்கிட்ட கேட்டுக்கொண்டாய், அவனை சோதிக்க முடியாது கேட்டுக்கொண்டாய், நான் உனக்கு பெர்மிஷன் கொடுத்தேன். ஆனாலும் அவன் பாரு உத்தமத்திலே நிலைத்திருக்கிறான். இல்லை பாடியில் ப்ராப்ளம் வந்தா அவன் வந்து நிச்சயமாக தோசி அதுக்கும் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். அப்படி பெர்மிஷன் கொடுக்கும் பொழுது இப்பொழுது என்ன சென்றால் பாடியில் வந்தும் அவன் வந்து அவனுடைய உடம்பெல்லாம் கட்டிகள் வருகிறது, இருந்தாலும் கத்திடத்தில் நன்மையை பெற்ற நாம் உனது தீமையை பெற வேண்டாமா? நீ ஒரு பைத்தியக்காரி போல பேசுகிறாயே என்று மனைவியை கடிந்து கொள்ளும் பொழுது சாத்தான் அங்கே தோல்வி அடைகிறான். அந்த சேலஞ்சில் சாத்தான் தோல்வி அடைகிறான். அதன் பின்பு இப்பொழுது மைண்டு செகண்ட் ரிலாம் நம்மளுக்கு முதல்ல பாடி உள்ளுக்குள்ளே மைண்டு இருக்கிறது. இப்போ மைண்டில் ப்ராப்ளம் ஏற்படுத்துவதற்காகத்தான் அந்த நண்பர்கள் வருகிறார்கள். எலிபாஸ், சோபார், பில்தாத் இந்த மூன்று நண்பர்களும் வந்து அங்கே 3 rounds and 4 rounds ஸ்டாக்கிங் பண்ணுகிறாங்க. வட்டமேசை மகநாடு இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு டாக்கிங் பண்ணுறாங்க. என்ன டாக்கிங் பண்ணுறாங்கன்னா, யோபு வந்து ஒரு சீக்ரெட் சின்னராக இருக்கிறான், அதனால் தான் அவனுக்கு இவ்விதமாக வருகிறது. இவ்விதமான சோதனைகள் வருவதற்கு காரணம் என்னவென்றால், யோபு வந்து ஒரு சீக்ரெட் சின்னராக இருக்கிறான் என்று அவர்கள் பேசும் பொழுது அவன் வந்து என்ன செய்கிறான் என்றால், அதில் அந்த பேச்சுக்கு அவன் இடம் கொடுக்கவில்லை, அதனால் அவன் பாதிக்கப்படவில்லை. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன், இப்படியாப்பட்ட வார்த்தைகளை பேச ஆரம்பித்தான். நீங்கள் உங்கள் வாயில் தான் எல்லாமே இருக்குது. வாயை வந்து நீங்கள் சரியாக பேசலைன்னா பிசாசு மேற்கொண்டுருவோம். யாரையாவது பற்றி பேசும் பொழுது நீங்கள் வாயை விடக்கூடாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளையை குறித்து இன்னொருத்தர் அவதாரம் பேசுகிறது. சிலருடைய வழக்கம் என்னென்னா, அவங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை பார்க்க மாட்டாங்க, மற்றவங்க காரியத்தை தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ துன்பம் இருக்குது, போராட்டம் இருக்கு, நம்ம அது வந்து மற்றவங்க காரியத்தை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது? மற்றவங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கிடணும். அது ஒரு தீய சுவாபம். நீங்கள் கர்த்தருக்குள்ளே வந்து உங்கள் ஜென்ம சுவாபம் மாறலை, அவங்க சீக்ரெட்டை அறியிறது. எப்பவும் அந்த சீக்ரெட்டாக அறியிறது தான் நோக்கம் இருக்கும். வயசாகி கூட அந்த புத்தி போகாது. இப்போ நான் 30-40 வருஷம் பிரசங்கத்தை கேட்டாலும் புத்தி போகாது. நம்ம வாழ்க்கையை பார்ப்போமே, நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெறுவோமே, நம்ம ஜெபம் பண்ணுவோமே, மற்றவங்களோட லைஃப்பை பற்றி நம்ம ஏன் ஆராய்ச்சி பண்ணுறது? நமக்கு அது தேவையா? யோசிக்கிறது கிடையாது. நான் நினைப்பேன், இத்தனை வருஷம் ஆகியும் இவங்க வந்து இன்னும் வந்து ஜென்ம சுவாபம் மாறலேன்னு நினைப்பேன். அது உங்களுடைய தீய சுவாபத்தை வெளிப்படுத்தும், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. நீங்கள் களங்கம் இல்லாமல் இருந்தால், மற்றவங்களுடைய காரியங்களில் டீல் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதெல்லாம் பாருங்கள், இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால், அவன் ஒரு சீக்ரெட் சின்னர் என்று சொல்லுகிறார்கள். ஜோப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிகேன் டு அக்யூஸ் ஹிம் and thought he was a secret sinner. இந்த சாத்தான் வந்து மைண்டு ப்ராப்ளத்தை கொண்டு வருகிறான், அந்த மைண்டை வந்து டச் பண்ணுறான், அதுலேயும் அவன் வந்து ஜெயிச்சிட்டான். சாத்தானால் அங்கே வந்து தோல்வி அடைகிறான். இப்பொழுது என்ன செய்கிறான் என்றால், மூன்றாவது அவனுடைய ரெவலேஷனை டச் பண்ண பார்க்குறான். தேவன் நல்லவர், God is always good. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் கெட்டவர் கிடையாது, அவர் தண்டிக்கிறவர் கிடையாது. அதனால் கத்தர் தண்டிக்கிறவராக இருக்கிறார். நீ சின்ன தப்பு செஞ்சாலும் பெரிய கொம்பை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, டப்புன்னு அடிச்சிருவார். அவர் ரொம்ப கோபக்காரர், அதனால் சின்ன தப்பு செஞ்சாலும் தப்பிக்க முடியாது, அடி மேலே அடி கொடுப்பார். இவ்விதமான ஒரு தியரியை அங்கே கொண்டு வரும் பொழுது இதோ யோபு வந்து, நான் வந்து ஐ ஆம் ஜஸ்டிஃபைடு, ஹல்லேலூயா, நான் பலி செலுத்தி இருக்கிறேன். அந்த பலியினாலே, என்னுடைய பக்தியினால் அல்ல, அந்த பலியினாலே நான் வந்து சர்வாங்க தகன பலி செலுத்தியிருக்கிறேன், அதனால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஐ ஆம் சாங்டிஃபைடு, ஹல்லேலூயா, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறான். இல்லை, நீ ஒரு சீக்ரெட் சின்னர் என்று அவங்க அக்யூஸ் பண்ணும் பொழுது இவன் நான் ஜஸ்டிஃபைடு என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இல்லை, 3 rounds அவனுக்கு ட்ரபிள் வந்தது. கடைசியாக அந்த ரெவலேஷனை டச் பண்ணும் பொழுது, அந்த நான் நீதி மாணாக்கப்பட்டிருக்கிறேன் என்றதானே அந்த ரெவலேஷனை அவன் டச் பண்ணுறான். அதே போல் நம்ம நீதி மாணாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தாய் பெற்றிருக்கோம். ஆமீன். எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறோம்? ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரெவலேஷனை டச் பண்ணுறான். அப்படி டச் பண்ணாலும் அவன் வந்து தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்தான், அதில் உறுதியாக இருந்தான். இதை கர்த்தர் வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்தார். ஹல்லேலூயா. இப்போ பெண்ணாக்கு நினச்சா 7 வருஷத்துக்கு ஒரு முறை வயிற்றில் ப்ராப்ளம் ஏற்பட்டு, வயிற்று வலி ஏற்பட்டு, அங்கே ஒரு ஆசிட் அவருக்கு சுரக்கும். அந்த ஆசிட் சுரந்து ஒரு குமட்டல் ஏற்படும். ஒரு வேலையும் செய்ய முடியாது, பிரசங்கம் செய்ய முடியாது. அதை குறித்து ஒரு தரிசனம் காண்கிறார். வந்து ஒரு மரம் இருக்கிறது, அதுக்குள்ளே ஒரு பெரிய துவாரம் இருக்கிறது. ஒரு குச்சியை வச்சு அவர் அங்கே அந்த துவாரத்துக்குள்ளே விட்டு அதை வந்து அதை ஆட்டும் பொழுது அதிலிருந்து ஒரு ஜந்து வருகிறது. ஒரு விஷ ஜந்து வந்து அவருடைய வாய்க்குள்ளே போயிட்டு அதிலிருந்து அவரை என்ன சொன்னால் அங்கே 7 வயசாக இருக்கும் பொழுது அது நடக்கிறது. அதிலிருந்து 7 வருஷத்துக்கு ஒரு முறை அவர் லைஃப்பில் கொஞ்ச நாள் வந்து எதுவுமே செய்ய முடியாதபடி அவர் வந்து பாடுபட்டார். கடைசியாக அவர் டாக்டர்கிட்ட போகும் பொழுது அவர் வந்து என்ன சொல்ற டாக்டர்கிட்ட போகும்பொழுது டாக்டர் என்ன சொல்லிட்டார் என்றால், இது வந்து சுகமாகவே செய்யாது, உன்னுடைய லைஃப் லாங்காக நீ இருக்கும், இது வந்து உனக்கு இருக்கும். லெட் மீ, அதாவது ஒரு செய்தியில் விதமாக சொல்லுகிறார். அதாவது ஆன் த விங்ஸ் ஆஃப் த ஸ்னோ ஒயிட் டவ் என்ற செய்தியில் சொல்லும். அந்த அங்கே டாக்டர் ரேவன்ஸ் ஒர்த் என்கிறவர் சொல்லுகிறார், ரெவரண்ட் ஐ ஹேட் டு டெல் யூ திஸ் பட் செட் யுவர் ஸ்டமக் வால்ஸ் ஆர் ஈவன் சோ ஹார்ட் தே ஆர் ட்ரைட் அப், ஐ நெவர் சீன் இட். ஈ யூஸ் த நேம் ஆஃப் கேஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஐ வென்ட் அண்ட் லுக்டு இன் த டிக்ஷனரி அண்ட் இட் செட் சம்திங் தட் விதர்ட் அவே. உங்களுடைய வயிறு வந்து அந்த வயிற்றில் இருக்க தோல் வந்து ரொம்ப வறண்டு இருக்கிறது. யூ கான்ட் கெட் ஓவர் இட். நீங்கள் அதை வந்து நீர் வந்து அதிலிருந்து ஜெயிக்க முடியாது. ஈ செட் யூ ஆல்வேஸ் ஹேவ் இட், எப்பொழுதுமே அது உமக்கு இருக்கும். ஐ வுட் ஹேவ் பீன் ஏ டிஸ்கரேஜ்டு பாய் இஃப் இட் ஹேட் பீன் ஃபார் த விஷன் ஆஃப் த லார்ட். வாழ்நாள் முழுசும் அது இருக்கும், உமை சோகமாக்க முடியாது. ஆனால் பிரதர் பிரணாம் வந்து ஒரு தரிசனம் காண்கிறார். அந்த தரிசனத்தை காணவில்லை என்றால் அவர் சோர்ந்து போயிருப்பார். என்ன தரிசனம் காண்கிறார் என்றால், கோ டு மவுண்ட் கேட்டலினா, அந்த கேட்டலினா மவுண்டனுக்கு நீ போ என்று சொல்கிறார். அப்பொழுது அங்கே போகும்பொழுது அதே மரத்தை பார்க்குறார். அந்த மரத்துக்குள்ளே ஒரு பொந்து இருக்கிறது. இவர் வந்து கோலை விட்டு ஆட்டும் பொழுது அந்த வெலசை ஜந்து வருகிறது. ஜந்து வந்து அவருடைய வாயில் மவுத்தில் விழுந்து உள்ளே போகிறதுக்கு பதிலாக அவருடைய நெஞ்சில் விழுந்து கீழே விழுந்து விட்டது. அப்பொழுது அங்கேருந்து என்ன சத்தம் கேட்டதென்றால், யுவர் எனிமி இஸ் டெட், உன்னுடைய விரோதி செத்து போய்விட்டான். அதே போல் 2 நாள் கழித்து அந்த கேட்டலினா மவுண்ட்ஸனுக்கு அதே இடத்துக்கு போகிறார். அங்கே பார்க்கும் பொழுது அந்த விஷ ஜந்து செத்து கிடக்கிறது. ஐ மேஸ்டு த்ரோ இட் வித் மை ஃபுட், என்னுடைய காலால் அதை நசுக்கினேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் அவருக்கு தரிசனத்தை கொடுக்குறார். டாக்டர் வந்து சுகமாக்க முடியாது, உன் வாழ்நாள் முழுசும் அது இருக்கும்னு சொன்னார். ஆனால் இப்பொழுது அந்த சந்து என்ன செய்தால், அங்கே செத்து கிடக்கிறது. அங்கே சத்தம் என்ன சொல்லுகிறார் அந்த தரிசனத்தில் அவர் என்ன காண்கிறார் என்றால், ரிமெம்பர் இட் இஸ் ஒன்லி 6 inches லாங், அது 6 அங்குலம் மாத்திரமே உள்ளது என்பதை நினைவில் கொள் என்று சொன்னார். 6 முறை வரும், ஆனால் 7வது முறை வராது. ஹல்லேலூயா. யோபுக்கு 6 seals வந்து உபத்திரங்கள், 7வது seal கர்த்தர் இறங்கி வருகிறார். அவன் காட்ஸ் பிரசன்ஸுக்குள்ளே வரும்பொழுது ஃபுல் ரெஸ்டோரேஷன். ஹல்லேலூயா. அவனுடைய துன்பங்களுக்கு முடிவு ஏற்பட்டது, அவனுக்கு எல்லாமே திருப்ப கிடைத்தது. ஹல்லேலூயா. அவனுடைய வியாதிக்கு முடிவு ஏற்பட்டது, அவனுடைய மாம்சம் சிறுபிள்ளை மாம்சம் போல மாறினது. எங்கே மாறிட்டான்? மறுபடியும் அவனுக்கு வந்து 10 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். பாருங்க, ஃபுல் ரெஸ்டோரேஷன். ஹல்லேலூயா. எங்க இந்த உலகத்திலேயே அதுதான் கவனிக்க வேண்டிய காரியம். ஆண்டவர் அங்க நமக்கு எல்லாம் இருக்குது, ரைட்டு, அங்க எல்லாமே இருக்குது. அதான் 19வது அதிகாரம். ஆனால் 42வது அதிகாரம் என்ன சொல்கிறதுனா இங்கேயே கிடைக்குது. எப்பொழுது அவன் காட்ஸ் பிரசன்ஸ் உள்ளாக வரும்பொழுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் 7 சீலில் வந்திருக்கிறீங்க. இது காட்ஸ் பிரசன்ஸாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா யோசித்து பார்க்க வேண்டும். 1963 ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் எப்பொழுது எங்கே இருக்கிறார்? இங்கே இருக்கிறார். ஜீசஸ் இஸ் ஹியர் நவ். அதான் 7 சீல். ஆண்டவர் இங்கே இறங்கி வந்திருக்கார். எதுக்காக? உங்களுக்கு ஃபுல் ரெஸ்டோரேஷன் கொண்டு வர்றதுக்காக, உங்களுடைய துன்பங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துவதற்காக, உங்களுடைய வியாதிகளுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துவதற்காக. நீங்கள் அதை பிலீவ் பண்ணால் நடக்கும். அது எப்படி நடக்கும்னு சொல்லி நீங்கள் வாயை மூடிக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்காது. நீங்கள் வாயை திறந்து அறிக்கை செய்யணும். பிரசங்கத்தை அறிக்கை செய்யணும். வீட்டில் போயிட்டு நீங்கள் அதை உங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணணும். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், நமக்கு ஆண்டவர் அதை செய்வார். உங்கள் மனைவியிட்ட சொல்லணும். கன்ஃபஷனில் பவர் இருக்குது. நீங்கள் ஜபத்தில் அதை கன்ஃபஸ் பண்ண வேண்டும். அப்பொழுது என்ன செய்யும்? கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். எதுக்கு இறங்கி வந்திருக்கிறார்? எனக்கு துன்பத்துக்கு முடிவை ஏற்படுத்த முடியாது. எனக்கு ஃபுல் ரெஸ்ட்ரேஷன் கொண்டு வர முடியாது. யோபுக்கு 42வது அதிகாரத்தில் வந்தது. பிரணாம்க்கு என்ன சொன்னார்? ரிமெம்பர் இட் இஸ் ஓன்லி 6 இன்ச்சஸ் லாங். ஆனால் 7வது முறை அது வராது. டாக்டர் என்ன சொல்கிறாங்க? வாழ்நாள் முழுசும் இருக்கும். அப்படி சொல்லும் பொழுது அவருடைய வியாதிக்கு முடிவை ஏற்படுத்த முடியாத, அவருடைய துன்பங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்த முடியாகத்தான் இதை என்ன கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஆனால் வந்து 6 வந்து குறைவான ஒரு நம்பர். அவங்களுடைய அம்மா வந்து சொப்பனம் காண்கிறாங்க. மகனே, நீ வியாதியாக படுத்துக்கொண்டு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாய். நான் சொப்பனத்தில் அவிதமாய் கண்டேன். I dreamed that seeing you a laying sick just about to die. நீ மரிக்கும் தருவாயிலே அவிதமான வியாதியாக இருந்தாய். With your stomach as usual. வழக்கம் போல் உன்னுடைய வயிறில் அங்கே பிரச்சனை ஏற்பட்டது. நீ மரணத்தை எது நோக்கி இருந்தாய். அந்த நேரத்தில் நான் என்ன கண்டேன் என்றால், நீ வந்து மலையின் மேலே, யூ ஆர் பில்டிங் எ ஹவுஸ் அப்பான் எ ஹில், மலையின் மேலே ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறாய். அங்கே 6 புறாக்கள் வந்தது. வெள்ளை புறாக்கள் வந்து அது எஸ் வடிவத்திலே அப்படி வந்தது. வந்து உன் பக்கத்தில் நின்றது. உன்னுடைய நெஞ்சு மேலே அது அமர்ந்திருந்தது. அது கூ கூனு சத்தம் போட்டுச்சு. தே ஜஸ்ட் கெப்ட் கோயிங் கூ கூ கூ. தே டுக் தேர் லிட்டில் ஹெட்ஸ் அண்ட் புட் அகைன்ஸ்ட் யுவர் சீக் அண்ட் கோயிங் கூ கூ. அது கூ கூ என்று கூவினது. அது உன் பக்கத்தில் வந்து அவிதமாக கூவினது. அதனுடைய அது வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிறது. கால் வந்து எல்லாவாக இருக்கிறது. அதனுடைய அழகும் எல்லாவாக இருக்கிறது. இவ்விதமாய் நான் சொப்பனை கண்டேன். அதனால் ஆண்டவர் உன்னை சுகமாக்குவார் என்று சொல்லுகிறாங்க. உடனே அவர் சொல்லுகிறார், அம்மா வந்து நீங்கள் 6 புறாவை தான் கண்டீங்க. 6 வந்து இன்கம்ப்ளீட் நம்பர். 7 வரணும். அந்த 7th டவ் வர வேண்டும். அந்த 7th டவ் வந்தால் தான் என்னுடைய வியாதி சுகமாகும். 7வது புறாவை அங்கே அம்மா பார்க்கலை. அங்கே அம்மா பார்த்தது 6 புறாவை தான் பார்த்தாங்க. இப்பொழுது பிரதர் பிரணாம் என்ன செய்ய தரிசனம் காண்கிறார்? அந்த சந்து அந்த விஷ ஜந்து வந்து அது வந்து வாய்க்குள்ளே போகலை. நெஞ்சில் பட்டு அது கீழே விழுந்து போச்சு. அது செத்து போச்சு. அவர் அதை நசுக்கினார் என்று சொப்பனத்தில் காண்கிறார். ரிமெம்பர் இட் இஸ் ஓன்லி 6 இன்ச்சஸ். இந்த சொப்பனத்தை கண்டு 2 நாளைக்கு பிறகு அவர் வந்து இந்த கேட்டலினா மவுண்டனுக்கு போகிறார். கோ டு கேட்டலினா மவுண்டன். அப்படி போகும்பொழுது அங்கே பார்த்தா அது செத்து கிடக்கிறது. அவர் காலை வச்சு அதை நசுக்கினார். ஏதாவது பறவைகள் வந்து அதை தூக்கிட்டு போயிடும். ஆனால் ஆண்டவர் வந்து அது செத்து கிடக்கிறத அங்கேயே பார்க்குறார். அல்லது பாம்பு வந்து அதை சாப்பிட்ரும். ஆனால் 2 நாளாக அப்படியே கிடக்கு. அல்ல, கத்தர் என்ன செய்தார் என்றால் அது சொல்லுங்க, 6 வந்து குறைவான நம்பர். ரிமெம்பர் இட் இஸ் ஓன்லி 6 இன்ச்சஸ். அது வந்து 6 அங்கலம் மாத்திரம் நீளம் உள்ளது. 6 வந்து இட் இஸ் அ நம்பர் ஆஃப் சஃபரிங். இப்பொழுது அதுக்கு முடிவு ஏற்பட்டது. சஃபரிங்கு முடிவு ஏற்பட்டது. யோபுக்கு சஃபரிங் முடிவு ஏற்பட்டது. ஆனால் சஃபரிங் முடிவு ஏற்பட்டால் மட்டும் போதாது, அந்த பிளஸ்ஸிங் வந்து ரெஸ்டோர் ஆக வேண்டும். முதலாவது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றுகிறார். அதே போல இப்போ கர்த்தர் என்ன சொல்றாண்டால் அந்த விசஸ் வந்து செத்து போயிட்டு என்று காண்கிறார். அதன் பின்பு அவர் செவன்த் டவ்வை காண வேண்டும். அம்மா நீங்கள் ஆறு புறாவை தான் பார்த்துருங்க, நான் ஏழாவது புறாவை பார்க்க வேண்டும். ஏழாவது புறாவை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் ஃபுல் ரெஸ்டோரேஷன் வரும், எல்லாமே திருப்பி கிடைக்கும். அல்லேலூயா. இப்பொழுது அடுத்த நாள் வந்து இதை பார்த்து அதுக்கு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே பிரதர் பிரணாம் என்ன சொல்றால் மறுபடியும் அந்த மலைக்கு போகிறார், அந்த கேட்டலினா மவுண்டனை நோக்கி போகிறார். போகும் பொழுது அவர் ஆண்டவர் வேற பாதை வழியாக போ சொல்கிறார், நீ வேற பாதையாக போ, இந்த பக்கம் திரும்பின் என்று சொல்லுகிறார். கோ பேக் டு த மவுண்டன், மலைக்கு நீ போன்னு சொல்லும் பொழுது அவர் அங்கே பார்க்குறார். மலை உச்சியில் போனோடனே அங்கே ஒரு மலை மேலே ஒரு புறா இருக்குது, ரொம்ப பியூர் ஒயிட்ஸாக இருக்குது, அதுதான் செவன்த் டவ். அது ஒரு தரிசனம் அல்ல, உண்மையிலே அங்கே புறா வந்த லிட்டில் டவ். வேர் டு யூ கம் ஃப்ரம், சிறிய புறாவே நீ எங்கேருந்து வந்தாய் என்று கேட்கிறார். ரொம்ப அழகா, ஜஸ்ட் ப்ரெட்டி அண்ட் ஒயிட், குட் ஹேவ் பீன் அ பீஜன். அது புறா அல்ல, அது பீஜன் வகையை சேர்ந்தது, அவ்விதமான ஒரு புறா. அது எங்கேருந்து வந்துச்சின்னு தெரில. அந்த புறா என்ன செய்கிறது என்றால் அங்கே உட்கார்ந்து கொண்டு இவரையே பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லோ ஃபீட்டு எல்லோ பீக், அந்த அழகு இருக்கிறது. ஹி வாஸ் வாட்சிங் ரைட் ஸ்ட்ரைட் வெஸ்ட்வர்டு, மேற்கு நோக்கி அது பார்க்கிறது. அண்ட் தேர் ஸ்டில் செட் வாட்சிங் மீ, அது என்னையே பார்த்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் போகிறார், ஆனால் அந்த புறா ஓடலை. ஒயிட்டு அந்த புறா, அதான் ஏழாவது புறா. ஏழாவது புறாவை 1965 வருஷம் பார்க்கிறார். அந்த ஏழாவது புறாவை பார்க்கும் பொழுது சுகம் அவருக்கு, ரெஸ்டோரேஷன் கிடைக்கும், எல்லாமே ரெஸ்டோர் ஆகும். இப்பொழுது அந்த புறாவை வந்து அவர் வந்து அங்கே விட்டு வெளியே வரும் பொழுது அந்த புறா அவரையே பார்த்து கொண்டிருக்கு. எவ்வளோ தூரம் இவர் போனாலும் அந்த புறாவை அவரையே பார்த்து கொண்டிருக்கு. அந்த புறா என்னது? God in the form of dove. Hallelujah. கர்த்தர் புறாவின் ரூபத்தில் வந்திருக்கிறார். It's the coming of the Lord. Seventh seal. Amen.
Amen.
கர்த்தர் புறாவின் ரூபத்திலே அங்கே வந்திருக்கிறார். அது சாதாரண புறா கிடையாது, தேவன் புறாவின் வடிவத்திலே வந்திருக்கிறார். Hallelujah. அவரையே பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் வந்து பிரதர்னா கேமராவை எடுத்து கொண்டு போகிறார். அந்த மலை பக்கத்தில் நிற்கும் பொழுது அந்த மஞ்சண்டால் அந்த மலையை அங்கே சாய்ந்து அந்த மலை மேலே சாய்ந்து கொண்டிருக்கிற, லே யுவர் ஹேண்ட்ஸ் அகைன்ஸ்ட் அண்ட் ப்ரே, உன்னுடைய கையை அந்த மலை மேலே வச்சு அந்த பாறை மேலே வச்சு ஜோம் பண்ணுங்கிறார். அவர் ஜோம் பண்ணுறார். ஜோம் பண்ணி பிறகு அந்த கையை எடுக்கும் பொழுது என்ன, அங்கே ஒரு ஐ ஹியர்ட் அ வாய்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த டாப் ஆஃப் த ராக்ஸ், வாட் யூ ஆர் லீனிங் அகைன்ஸ்ட் ஓவர் யுவர் ஹார்ட், உன்னுடைய ஹார்ட்டு உன்னுடைய இதயத்துக்கு நேராக நீ எதை சாய்ந்து கொண்டு இருக்கிறாய் என்று அங்கே சத்தம் கேட்டது. அவர் வந்து பின்பு என்ன செய்கிறார் என்றால் அங்கே பார்க்குறார், அதில் வந்து ஈகிள், ஒயிட் ஈகிள் நீடி இருக்கு. காட் அ கேமரா அண்ட் கம் பேக் த நெக்ஸ்ட் டே. இது அங்கே வந்து அதுக்கு பிறகு அடுத்த நாள் வந்து பார்க்குறா அந்த மரம் மேலே ஸ்காட்ஸ் புள்ளி புள்ளியாக வந்து அந்த இடத்துல என்ன எழுதியிருக்குது, ஒயிட் ஈகிள்னு எழுதியிருக்குது. ஹல்லேலூயா. டவ் லீடிங் த ஈகிள், அதை பிரணாம் ஈகிளாக இருக்கிற டவ் வந்து செவன் சீல் கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் பிறகு பிரண்காம வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால் யாருமையாலே நம்ம இன்னைக்கு செவன் சீலில் வந்திருக்கிறோம். டவ் வந்திருக்கிறது. அந்த டவ்வை பார்த்த உடனே அவருக்கு எல்லாமே ரெஸ்டோரேஷன் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. டாக்டர் சொன்னது எல்லாமே பொய்யாக மாறிவிட்டது. செவன்த் டவ் வந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம செவன் சீலில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இட் இஸ் 6 inches லாக். சாத்தான் வந்து 6 வரைக்கும் தான் கிரியை செய்ய முடியும், 7வதுல கிரியை செய்ய முடியாது. யோபனுடைய உபத்திரங்களுக்கு எல்லாம் முடிவு வந்தது. அவன் குப்பை மேட்லேருந்து எழும்பி வருகிறான். அவனுக்கு ஆரோக்கியம் வந்தது. அவனுக்கு எல்லாமே ரெஸ்டோர் ஆனது. ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட், ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸிங்கை கொண்டு வரும். ஹல்லேலூயா. யோபு வந்து என்ன செய்யறா, தன்னுடைய வாயினாலே அவிசுவாசமான அறிக்கை செய்யவில்லை, அவன் தேவனை தூசிக்கவில்லை. சாத்தானுடைய ஜாப் என்னவென்றால் நம்ம மெசேஜ் வந்து இது ராங் அப்படின்னு சொல்லணும். மெசேஜில் இருந்து பிரயோஜனம் இல்லை. இதே சர்ச்சுக்கு நான் 40 வருஷமாக வர்றேன், 30 வருஷமாக வர்றேன், இதே பாஸ்டர் பிரசங்கத்தை தான் கேட்குறேன், இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதான் சாத்தான் விரும்புகிறோம். முத்திரைகள் திறக்கப்பட்டது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது, ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் நமக்கு வந்திருக்கிறது, இதெல்லாமே நீங்கள் மறுதளிக்க வேண்டும். அதில் அதே டெஸ்டிங் தான் சாத்தான் வந்து யோபுக்கு கொடுத்த அதே டெஸ்டிங் தான். நீங்கள் உங்களுடைய மெசேஜை, உங்களுடைய ரெவலேஷனை நீங்கள் வந்து மறுதளிக்க வேண்டும் என்று சாத்தான் நினைக்கிறான். எத்தனை பேரை மறுதளித்து எப்படியோ போயிட்டாங்க. ஆனால் நீங்களும் நான் இந்நாள் வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆமீன். His suffering ended. He went into full restoration. அதுதான் முக்கியமான வேர்டு. அவனுடைய துன்பங்களுக்கு முடிவு ஏற்பட்டது, அவனுக்கு எல்லாமே திரும்ப கிடைத்தது. ஹல்லேலூயா. சாத்தான் அவனுடைய வாழ்க்கையில் தோல்வி அடைந்தான். கர்த்தர் நம்ம வச்சு சேலஞ்சு பண்ணுகிறார், இந்த மனவாட்டி, கடைசி கால மனவாட்டி என்னுடைய வார்த்தையை மறுதளிக்க மாட்டாள். ஹல்லேலூயா. அவள் ரெவலேஷனை மறுதளிக்க மாட்டாள், அவள் மெசேஜை மறுதளிக்க மாட்டாள். ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கி 7 சீலில் இருக்கிறோம். புறா வந்திருக்கிறது, 7வது புறா வந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அணிஞ்சிருந்தால் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு ஏற்படும். நம்முடைய சஃபரிங்க ஒரு முடிவு ஏற்படும். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் சில மிஸ்டேக்ஸ், ஃபெயிலியர்ஸ் உண்டு, அப்ஸ் அண்ட் டவுன் உண்டு, ஏற்றத்தாழ்வு உண்டு. சாத்தான் வந்து என்ன செய்கிறான் என்றால் அவன் வந்து நம்மை சோதிக்க நினைக்கிறான். ஆனாலும் நம்ம உறுதியாக நிற்கிறோம். அங்கே யோபு உறுதியாக நின்றான். அவனை குறித்து பிரதர் பிரனர் ரொம்ப அருமையாக சொல்லுகிறார், லெட் மீ ஹேர் ஹிம், ஐ வில் மேக் ஹிம் கர்ஸ், ஐ வில் மேக் ஹிம் டினை ஹிஸ் மெசேஜ். அவன் தன்னுடைய மெசேஜை வந்து மறுதளிப்பான். எல்லாமே தப்பு, நான் இவ்வளோ நாள் வந்த வாழ்க்கை தப்பு, இவ்வளோ நாள் விசுவாசித்ததெல்லாம் தப்பு என்று அவன் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாத அவன் யோபு அங்கே அப்படி சொல்லவில்லை. ஜோப் ஸ்டுட் ஃப்ளாட் ஃபுட்டட் பிரனா விதமாக சொல்லுகிறார், ஐ ஹவ் ஹியர்ட் பட் நவ் ஐ சி என்ற செய்தியிலே. ஜோப் ஸ்டுட் ஃப்ளாட் ஃபுட்டட் ஃபார் ஹி நியூ ஹி ஹேட் ஹியர்ட் காட்ஸ் வாய்ஸ். அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான் என்று அவன் அதை அறிந்திருந்தான். ரெண்டு காலில் உறுதியாக நின்றான். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு ஆண்டவர் நம்ம சேலஞ்சாக வைக்கும் பொழுது, சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி அடையும் பொழுது கர்த்தர் அங்கே மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படும் பொழுது எல்லாத்தையும் நமக்கு ரெட்டிப்பாக தந்துடுது. அதான் உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் என்றால் ஃபாஸ்டிங் ப்ரேயரை விடாமல் செய்ய வேண்டும், லைஃப் லாங்காக செய்ய வேண்டும். சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தாலும், வயிறு பசி எடுத்தாலும், எல்லாத்தையும் நம்ம புறக்கணித்து விட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயரை நான் விடமாட்டேன்னு நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் அவ்விதமாக உறுதியாக இருக்கும் பொழுது, ஜபத்தின் மேலே உறுதியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. தாவீது கூழாங்கல்லை கொண்டு சொல்லுகிறான். அவன் ஸ்பிரிட்டில் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்கிறோம். பாருங்க, விசுவாச அறிக்கை செய்கிறோம். நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பரலோகத்தில் தேவதூர்கள் இருக்கிறாங்க. இப்போ ரெண்டு கூட்டமும் ஐக்கியமாக இருக்கு. பரலோகம் நம்மத்தில் வந்து இறங்கி இருக்கிறது. 7 சீல் நம்மத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவங்க தேவதூதர்கள் நம்மோடு கூட வந்து ஐக்கியப்படுகிறார்கள். நீங்கள் தேவையோடு லிங்க் பண்ணியிருக்கிறீங்க. அதனால் அவன் அறிக்கை செய்தான். சாம்சன் வந்து என்ன, ஒரு கழுதை தாடை எழுப்பினாலே அவன் 1000 பேரை கொன்று போட்டான். அவன் ஃபெய்த்தினால் அதை செய்தான், விசுவாசத்தினால் அதை செய்தான். தாவீது விசுவாசத்தினால செய்தான். பிரணாம் என்ன செய்கிறான், அவருடைய ஊழியத்தில் உனக்கு தொண்டையில் வந்து கட்டி இருக்கிறது, நீ ஹை பிளட் ப்ரெஷராக இருக்கிறாய், இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லுகிறார். ஆனால் அவர் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய வந்துச்சு. அது என்ன ஒரு காரியம்னா, 65 வருஷத்தில் தான் அந்த செவன்த் டவ் வந்திருக்கிறது. அந்த செவன்த் டவ் வந்து 65 வருஷம் வந்தது. இந்த விங்ஸ் ஆஃப் த ஸ்னோ ஒயிட் டவ் என்ற செய்தி 65 வருஷம் 11 28 தேதி சொல்லியிருக்கு. 11 மாதம் 28 பிரசங்கம் பண்ணார். ஒரு மாதத்தில் பிரணம் மறித்து போயிட்டார். 65 வருஷம் 12 மாதம் 24 தேதியில் அவர் மறித்து போனார். அவருடைய சரீரம் உயிர்த்தெழுந்து விடும் என்று அங்கே அந்த பாடி அப்படியே வச்சுருந்தாங்க. 66 வருஷம் ஏப்ரல் 11 அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினார்கள். அவர் உயிரோடு வந்துடுவார் என்று நினைத்தார்கள். பாருங்கள், அவர் வந்து என்ன மகிமைக்குள்ளே பிரவேசித்து விட்டார், 6 பரிமாணத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டார். ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த கடைசி நேரத்தில் அந்த ஹீலிங் கொடுக்குறார். அதுபோல் எனக்கு வயசாகிட்டு இமேந்துக்கு எனக்கு பாடியில் சுகம் வேணும் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் கடைசி நேரத்தில், நாளைக்கு ராப்சர் வரப்போகுது, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சுகத்தை தருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். கடைசி நான் 1 மாதம் தான் உயிரோடு இருந்திருக்கு. அவர் எல்லாம் அங்கே அறிக்கை, எனக்கு இனிமேட்டு எல்லாமே போய்விட்டது, என்னுடைய வியாதி முற்றிலும் நீங்கிவிட்டது, அந்த பரிபூர்ணமான சுகம் கிடைத்து விட்டது, இனிமேல் அது வராது என்று சொன்னார். ஆனால் 1 மாதத்துக்குள்ளே அவர் மரித்து போனார். 11 ஏப்ரல் 11 தான் அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினார்கள். அந்த ட்ரஸ்டி, அங்கே இருக்கிற ட்ரஸ்டி, அந்த சபையை சேர்ந்த மூப்பர்கள் என்ன செய்தாலும், இனிமேல் பிரதர் பிரணாமுடைய பாடியை நம்ம வைக்க வேண்டாம், அடக்கம் பண்ணிவிடலாம் என்று சொன்னார்கள். நடந்த சம்பவம். ஆனால் அவர் வந்து என்ன செய்கிறார் என்றால், மகிமையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. 6 பரிமாணத்தில் இருக்கிறார், வேறு ஒரு சரீரத்தில் இருக்கிறார். அவருடைய சரீரமானது இங்கே அடக்கம் பண்ணப்பட்டது. ஒரு நாளில் அவருடைய சரீரம் உயிர்த்தெழும், அவருடைய தியாகனி பாடி அங்கே வரும், அவர் குளோரிஃபைடு கண்டிஷனாக மாறுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமீன். 7 முத்திரை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினார். அதில் முதல் பகுதியில் என்ன சொல்லுகிறார் என்றால், எல்லா வந்துக்கும் முடிவு முடிவு என்று சொல்லுகிறார். 7 முத்திரை எண்ட் ஆஃப் எவ்ரி திங். முதல் பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். 7 முத்திரையானது எல்லாத்துக்கும் முடிவு என்று சொல்லுகிறார். அதுக்கு பிறகு இன்னொரு பகுதியை பிரசங்கம் பண்ணலை. அவர் மறித்த பிறகு ஏப்ரல் 11 தான் அவங்க முடிவெடுத்து செகண்ட் பார்ட்டை கொடுத்துடலான்னு சொன்னாங்க. அந்த செகண்ட் பார்ட்டில் என்ன வருகிறது? இந்த 7 சீல் வருகிறது. இட்ஸ் எ கம்மிங் ஆன் த லார்ட். அவர் அந்த தூதர்கள் கூட்டத்துக்குள்ளே போனதை பற்றி சொல்லுகிறார். அதனால் 7 சீல் என்ன? இட் இஸ் எ எண்ட் ஆஃப் எவ்ரி திங். அது பிற என்னது? இட் இஸ் அ ஃபுல் ரெஸ்டோரேஷன். ஹல்லேலூயா. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வர வேண்டும். உங்களை குறித்து எவ்வளோ கிரிட்டிசிசம் இருந்தாலும், யார் என்ன சொன்னாலும், யோபை பற்றி யார் என்ன சொன்னாலும், அவனுடைய நிலைமையானது மறுபடியும் சீர்படுத்த முடியாது. பழைய நிலைமைக்கு அவன் வர முடியாது. அப்படியாப்பட்ட நம்பிக்கை இல்லாத ஹோப்லெஸ் கண்டிஷனில் இருந்தாலும், இந்த 7 சீல் வரும்பொழுது, அவன் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வரும்பொழுது, எல்லாமே அவனுக்கு ஃபுல் ரெஸ்டோரேஷன். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் ரெட்டிப்பாக கொடுத்தார். 10:42 வாசிக்கலாம்.
யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார்.
ரெட்டத்தனையாக ஆண்டவர் தந்தருளினார். அவனுடைய நண்பர்களெல்லாம் வந்து நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறான். அவனுக்காக நீ ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணும் பொழுது இது அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். எல்லாத்தையுமே ரெட்டத்தனையாக கொடுத்தார். ஃபுல் ரெஸ்டோரேஷன். அந்த 3 பேரை அங்கே அக்னிச்சூளையில் போடும் பொழுது, அங்கே 4வது ஆளாக வரும் பொழுது, அதுதான் 7 சீல். அவங்களுக்கு விடுதலை. அவங்களுக்கு என்ன செய்தால், அக்னி சூளையிலிருந்து விடுதலை கிடைத்தது. நோவா வந்து ஜலப்பிரளயத்திலே அவன் வந்து பாடுபட்டு அந்த பேழைக்குள்ளாக இருந்து வெளியே வந்த பிறகு அங்கே வந்து ரெயின்போ அங்கே வருகிறது. அவன் ரெயின்போவை பார்க்கும் பொழுது, இட் இஸ் அ கம்மிங் ஆன் த லார்ட். இனிமேல் நான் பூமியை தண்ணினால் அழிக்க மாட்டேன். உன்னுடைய உபத்திரத்துக்கெல்லாம் முடிவு. உனக்கு ஃபுல் ரெஸ்டோரேஷன். உனக்கு எல்லாம், இந்த உலகமே உனக்குத்தான். அதே போல தானியலை அங்கே சிங்க கவியில ஓடும் பொழுது சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. கர்த்தருடைய தூதனானவர் வந்து அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 7 seal வருகிறது. 25 வருஷமாக அந்த குழந்தைக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்துகிறார். அவனுடைய பாடி ஆண்டவர் எங்காக மாற்றி வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஃபுல் ரெசரேஷன். துன்பங்களுக்கு முடிவு ஏற்பட்டு ஃபுல் ரெஸ்டரேஷன். இன்றைக்கு 7 seal நமக்கு அதை கொண்டு வருகிறது. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். இறங்கி வந்து நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் முடிவை ஏற்படுத்துகிறார். உங்களுடைய வியாதிகளுக்கெல்லாம் முடிவை ஏற்படுத்துகிறார். டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டை எல்லாம் மாற்றுறார். அது என்ன ஹோப்லெஸ் கண்டிஷனாக இருந்தாலும் மாற்றி ஃபுல் ரெஸ்டரேஷன் தந்து பிறகு மேலே நம்மளை கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் ஜெபிக்கிறோம். நம்ம எவ்விதமான ஒரு நேரத்தில் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம இன்னைக்கு 7வது முத்திரையில் இருக்கிறோம். இட்ஸ் அ கமிங் ஆஃப் த லார்ட். அவர் மேகத்தில் வந்திருக்கிறார். நம்முடைய துன்பங்களுக்கு முடிவை ஏற்படுத்தி நமக்கு ஃபுல் ரெசல்யூஷன் கொண்டு வரும். நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் வரும்பொழுது யோபுக்கு செய்த அதே காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அதை பிரணாமுக்கு அவிதமாய் செய்தார். ஆண்டவர் எல்லாத்துக்கும் முடிவை ஏற்படுத்தி அவரை மகிமையில் எடுத்துக்கொண்டார். நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் முடிவை ஏற்படுத்தி ராப்சர் நமக்கு கொண்டு வருவார். அதுக்கு தான் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவரே, அது என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அந்த ப்ராமிஸ் வேர்டு என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, மகு சோத்ரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்ரம் ஆண்டவரே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு முன்னரண்டே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு முன்னரண்டே. நம்முடன் சேர்த்து கொள்வனத்தை சீக்கிரமா நம்முடன் சேர்த்து கொள்வார். விஸ்வாசியே நீ பதறாதே, விஸ்வாசியே நீ கலங்காதே, விஸ்வாசியே நீ பதறாதே, விஸ்வாசியே நீ கலங்காதே. விஸ்வாசந்தால் விஸ்வாசந்தால்
உபவாச வேலையில சபையாராக நாங்கள் கூடி வந்து கர்த்தாவே உம்மை ஆராதிக்கவும் இவ்வளவு வார்த்தையை தியானிக்கவும் நீ கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு பதிலளிக்கிற தேவனாயிருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் கேட்ட செய்தியின்படி எங்களுடைய எல்லா சஃபரிங்கும் நீர் முடிவை ஏற்படுத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஃபுல் ரெஸ்டோரேஷனே கர்த்தாவே. எல்லா பிளஸ்ஸிங்கும் நீர் எங்களுக்கு தரப்போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று யாக்கோபு கர்த்தாவே சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் இப்பொழுது தியானித்தோம் கர்த்தாவே. அந்த யோபோட சஃபரிங் எல்லாத்துக்குமே
இந்த உலகத்திலேயே நீர் முடிவை ஏற்படுத்தினீர் கர்த்தாவே. இந்த உலகத்திலேயே அவனுக்கு எல்லா பிளஸ்ஸிங்கும் நீர் ரெஸ்டோர் பண்ணினீர் கர்த்தாவே. அவனை அந்த உலகத்துக்கு நீர் கொண்டு போனீர் கர்த்தாவே. அவனுக்கு நடந்தது போலவே எக்ஸாக்டாக நீர் எங்களுக்கும் செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவன் காட்ஸ் ப்ரெசன்ஸ்குள்ளே வரும்பொழுது அவனுடைய சஃபரிங்க்கு முடிவு ஏற்பட்டது கர்த்தாவே. அவன் காட்ஸ் ப்ரெசன்ஸில் வரும்பொழுது அவனுக்கு எல்லா பிளஸ்ஸிங்கும் நீர் ரெஸ்டோர் பண்ணினீர் கர்த்தாவே. எக்ஸாக்டாக எங்களுக்கும் நீர் அதையே செய்ய போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நாங்கள் காட்ஸ் ப்ரெசன்ஸில் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் இப்பொழுது இங்கே கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர். ஆனால் உங்களுடைய வார்த்தை போதிக்கப்படும் பொழுது உங்களுடைய ஜனங்களாகிய நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கும் பொழுது நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். எங்களுடைய எல்லா சஃபரிங்கும் நீர் முடிவை ஏற்படுத்த போகிறதுக்காக எங்களுக்கு எல்லா பிளஸ்ஸிங்கும் நீர் ரெஸ்டோர் பண்ண போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யோபுக்கு ஆண்டவர் ரெட்டத்தனையாக எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தீர். அவருடைய லைஃபை நீர் ஹாப்பி எண்டிங்காக நீர் முடித்தீர் கர்த்தாவே. அதே போல எங்களுக்கும் செய்ய போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் கர்த்தாவே நாங்கள் வேதத்தை பார்க்கும் பொழுது முதலாவது அந்த ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்தார்கள் சஃபரிங்குள்ளாக போகும் பொழுது. ஆனால் முடிவில் நீர் நியூ ஜெருசலேமை கொண்டு வருகிறீர். நியூ ஹெவன் நியூ எர்த்தை கொண்டு வந்து அதை சக்சஸ்ஃபுல்லாக ஆண்டவரே விக்டோரியஸாக நீர் மாற்றுகிறீர் கர்த்தாவே. அதே போல தான் எங்கள் லைஃபும் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்காக தான் உம்முடைய வார்த்தையில் இதெல்லாம் நீர் எழுதி வைத்திருக்கிறீர். உம்முடைய தாசன் மூலமாக எங்களுக்கு நீர் அதை காண்பிக்கும் பொழுது எங்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ண வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவ்விதமாக எங்களுக்கு செய்ய போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜோபு காண்டவரே அவனுக்கு அந்த ரிசரக்ஷனை குறித்த ரெவலேஷனை நீர் கொடுத்தீர். அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய காரியமாக அது இருந்தது கர்த்தாவே. முதல்ல ரெண்டு அதிகாரத்தில் அவனுடைய துன்பத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவனுக்கு அந்த சாப்டர் 19 ரெவலேஷன் ஆஃப் ரெசரக்ஷனை நீர் கொடுத்தீர். 38 அதிகாரத்தில் நீர் இறங்கி வந்தீர் ஆண்டவரே. அதன் பின் அவனுக்கு எல்லா பிளஸ்ஸிங்கும் நீர் ரெஸ்டோர் பண்ணினீர் கர்த்தாவே. என் காதாலே உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுது என்னுடைய கண் உம்மை காண்கிறது என்று சொல்லும்பொழுது அவன் காட்ஸ் பிரசன்ஸில் இருந்தான் ஆண்டவரே. அப்பொழுது அவனுக்கு சஃபரிங்க்கு முடிவு வந்தது, அவனுக்கு பிளஸ்ஸிங் கிடைத்தது. அதே போல கர்த்தாவே இப்பொழுதும் எங்களுக்கு ரெவலேஷன் ஆஃப் ராப்சரை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவன் இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து நான் தேவனை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும், நானே அவரை பார்ப்பேன் என்று சொன்னான் ஆண்டவர். அதே போல நாங்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீர் இங்கே இறங்கி வந்திருக்கிறீர் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் உம்மை முகமுகமாய் நாங்கள் பார்க்க போகிறோமே. அதற்காக உமக்கு நன்றி விசுவாசிக்கிறோம். மரித்து போன பரிசுத்தவான்கள் உயிரோடு வருவார்கள். நாங்கள் அவர்களை மீட் பண்ணும் பொழுது ரெண்டு கூட்டத்தாரும் சேர்ந்து உம்மை சந்திக்க போகிற இந்த மகத்தான நாளுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுதே இந்த உலகத்திலே கரண்டா இப்பொழுது நாங்கள் என்னென்ன சஃபரிங்ல இருக்கிறோமோ அது எல்லாத்தின் மேலும் நீர் எங்களுக்கு ஜெயத்தை தரப்போறதுக்காக, அது எல்லாத்தையும் நீர் முடிவுக்கு கொண்டு வர போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த சீக்ரெட் பிளேஸ்ல நீர் எங்களை கொண்டு வருகிறீர் கர்த்தாவே ஆண்டவரே. உம்முடைய பிரசன்ஸ்ல நீர் எங்களை கொண்டு வருகிறீர். மோசே உம்முடைய பிரசன்ஸ்ல வந்தான், பிரதர் பெனாம்க்கு ஒரு பிளேஸ வைத்திருந்தீர். அதே போல நாங்களும் கர்த்தாவே God's presence la anudinamum vara ummadathilendra and revelation ai pera revelation of redemption and the job koduthir adhe pola naangalum engude problem ku ummadathilendra revelation ai petru inda ulagathai naangal jeikka kartave neer engalukku and kirube neer taravenuma naangal jebikrom avanude life la darkest hour varumbodhu avade manavi devane dooshithu jeevanai vidu endru sollumbodhu nee paithiyakari pesugiradhu pola pesugirai devadathila nanmai petra naam avanudathila theemaiye nanmaiyum வேண்டாமா என்று சொன்னான் கர்த்தாவே. அதே போல அவன் அன்று தன் உதடுகளினால் அவன் பாவம் செய்யவில்லை கர்த்தாவே. அதே போல நாங்கள் என்னைக்குமே அவிசுவாசமான வார்த்தையை அறிக்கை செய்யாதபடி நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும். அந்த சாத்தானுக்கு ஆண்டவரே எப்பொழுதுமே நீர் ஒரு பவுண்டரியை வைத்திருக்கிறீர். அதுக்கு மேல அவனால் வர முடியாது கர்த்தாவே. அவன் யோபுக்கு கர்த்தாவே சோதனை கொண்டு வரும்போது அவனுடைய பாடியை நீ டச் பண்ணாதே என்று சொன்னீர் ஆண்டவரே. அதன் பின்பு அவனுடைய லைஃபை நீ டச் பண்ணாதே என்று சொன்னீர் ஆண்டவரே. அதே அதே போல இந்த உலகத்துல பல சூழ்நிலைகள் இருந்தாலும் அது அந்த சாத்தானுடைய காரியங்கள் எல்லாத்துக்குமே நீர் ஒரு லிமிட்டை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்கு மேல அவனால வர முடியாது என்று நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், நாங்கள் அதை அறிக்கை செய்கிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, அந்த யோபுடைய வாழ்க்கையில கர்த்தாவே அவனுக்கு அந்த 42 அதிகாரத்தில் அந்த ரெஸ்டோரேஷன் வந்தது. அந்த 6:7:42 என்று சொல்லும் பொழுது 6 வந்து நம்பர் ஆஃப் சஃபரிங் ஆயிருக்கிறது, 7 வந்து ஆண்டவரே அது ரெஸ்டோரேஷன் ஆயிருக்கிறது, அது பர்ஃபெக்ஷன் ஆயிருக்கிறது கர்த்தாவே. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே எல்லா சஃபரிங்க்கும் நீர் முடிவை ஏற்படுத்தி உம்முடைய பிளஸிங்கை நீர் ரெஸ்டோர் பண்ண போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு ஆண்டவரே அவிதமான ஒரு ரெவலேஷன் இந்த கடைசி நேரத்தில் நீர் கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. உம்மிடத்திலிருந்து நாங்கள் எல்லாவற்றையும் பெற முடியும் கர்த்தாவே. நீர் நல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் எப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல எங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாத்துக்குமே கர்த்தாவே நீர் பதிலளிக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, பிரதர் பெனாம் லைஃப்ல 6 முறை அவருக்கு அந்த ப்ராப்ளம் தொல்லை கொடுத்தது, ஆனால் 7th முறை அது வரல கர்த்தாவே. அந்த 6 சீல்ஸ் வந்து சஃபரிங்கை குறிக்கிறது, 7 சீல் வந்து லைஃபா இருக்கிறது, அதனை பிளஸிங்கை நீ ரெஸ்டோர் பண்ணுகிறீர் கர்த்தாவே. அதே போல இப்பொழுது நாங்கள் 7 சீல்ல இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாத்தையுமே நீ ரெஸ்டோர் பண்ண போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆதியாகமம் 3:15 கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ், ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் நீர் கொடுக்கும் பொழுது கல்வாரி சிலுவையில சர்ப்பத்தின் தலையை நீ நசுக்கி நீர் ஆண்டவரே. அதன் மூலமா எங்களுக்கு அர்த்தவரே எழுந்து போன ஏதேனை திரும்பவும் நீ ரெஸ்டோர் பண்ணுகிறீர் கர்த்தாவே. அந்த ஏடேனுக்குள்ள நாங்கள் இப்பொழுது திரும்பவும் போக போகிறோம். இப்பொழுது எங்களுக்கு எல்லா வாக்கு தத்தங்களும் ஏசு கிறிஸ்துவை எப்படி அந்த தீர்க்கதரிசிகள் பங்கு பங்காக வெளிப்படுத்தி ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்டா நீர் வரும்பொழுது எல்லா வார்த்தையும் உண்மையில நிறைவேறினது ஆண்டவரே. அதே போல இந்த எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஏற்பட்டது கர்த்தாவே. 6 இயர்ஸ் ஆ வந்த ப்ராப்ளம்க்கு, டாக்டர்கள் வந்தது உனக்கு சுகமாகாது என்று சொன்ன ப்ராப்ளம்க்கு இயேசு கிறிஸ்து முடிவை ஏற்படுத்தினீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். எங்களுடைய சரீரம் சொல்லுகிற சிம்டம்ஸ் ஆண்டவரே, டாக்டரோட ரிப்போர்ட் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது இல்பொருளாய் மாறுவதாக ஆண்டவரே. ஏனென்றால் நீர் கர்த்தர், நீர் மாறாதவராய் இருக்கிறீர். எங்களுக்கு கிரேட் டெலிவரன்ஸை கொடுக்கும்படி இப்பொழுது நீர் இறங்கி வந்திருக்கிறீர். காட்ஸ் பிரசன்ஸ் இருக்கிறோம். உம்முடைய வார்த்தை போதிக்கப்பட்டிருக்கிறது, அது எங்களுக்கு அந்த அற்புதத்தை கொண்டு வர போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த உலகத்திலே டெலிவரன்ஸ் ஆண்டவரே, இந்த உலகத்திலே அந்த சஃபரிங்க்கு முடிவை ஏற்படுத்துகிறீர். அதன் பின்பு எங்களை அந்த உலகத்துக்கு நீர் கொண்டு போகிறீர் ஆண்டவரே. இந்த பாடியிலிருந்து குளோரிஃபைட் பாடிக்கு எங்களை கொண்டு போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பாவ உலகத்திலிருந்து எங்களை பர்ஃபெக்ட் வேர்ல்டுக்கு நீர் கொண்டு போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கும் அந்த யோபுக்கு எப்படி எல்லாத்தையுமே ரெண்டத்தனையாய் கொடுத்தீரும், அதே போல கர்த்தாவே எல்லா பிளஸிங்கும் நீர் தரப்போறதுக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவன் பிசிக்கல் ரியாம்ல எங்களை டெஸ்ட் பண்ணாலும், மைண்ட் லெவல்ல எங்களை டெஸ்ட் பண்ணாலும், யோபுக்கு அப்படிதான் அவன் கொண்டு வந்தான் ஆண்டவரே. அவனுடைய ரெவலேஷனை டச் பண்ணும்போது ஐ ஆம் ஜஸ்டிஃபைட், ஐ ஆம் சாங்க்டிஃபைட் என்று ஜோப் சொன்னான் ஆண்டவரே. அதே போல இப்பொழுது ஆண்டவரே நீர் எங்களுக்காக பலியாகி இருக்கிறீர், நாங்கள் ஜஸ்டிஃபைடா இருக்கிறோம், எங்களை ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களாய் மாற்றியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது, அற்புதங்களை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிரேட் ரிசல்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நீ செய்ய போறதுக்காக உமக்கு துதி செலுத்துகிறோம். மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம்
ஆமீன் கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினா சோத்திரம் பண்ணுவோம் சோத்திரம் சோத்திரம்